श्रीशैलेशदयापात्रं भक्त्यादिगुणार्णवं यदीन्द्रब्रवणं वन्दे रम्यजातरं मुनिवो वन्दे रम्यजामातरं मुनिवो बर्गापीडं नटवरवपुकर्णयोगनिकारं कनककविशं विजयन्तीं च मालां रन्ध्रान् वेणो रधरसुदयः पूरयन् गोपवृन्दैः बृन्दारण्यं बृन्दारण्यं स्वपदरमणं प्राविशद्गीतकीर्तिः
நாற்பத்தி நாலாவது பாசுரம் முதல் திருவந்தாதி அது வரைக்கும் பார்த்துருக்கோம். போன வாரம் தமருகுந்த தெவ்வுருவம் அபூர்வம் தானே தமருகுந்த தெப்பேர் மற்ற பேர் தமருகுந்த எவ்வண்ணம் சிந்தித்து இமையாதிருப்பரோ அவ்வண்ணம் ஆழியானாம் அப்படின்னு பக்த பக்தனான பெருமான் பெருமானுக்கு பக்த பக்தன்னு திருநாமம். பக்தர்களிடத்தில் பக்தி உள்ளவன், பக்தர்களிடத்தில் ஊற்றம் உள்ளவன், ஊற்றமுடையாய் அப்படின்னு சொல்கிறார் அல்லி ஆண்டாள். என்ன ஊற்றம்னா தமருகுந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் அவன் தமருகுந்தது எப்பேர் மற்ற அப்பேர் அவன் என்ன பேர் நினைக்கிறாலோ அந்த பேரை நம்ம கிட்டான்னு கூட்டாலும் சரி, கண்ணான்னு கூட்டாலும் சரி, கிருஷ்ணான்னு கூட்டாலும் சரி, குட்டான்னு கூட்டாலும் சரி, எப்படி கூட்டாலும் சரி அந்த பேரை ஏற்றுக்கிறான் பகவான். என் சிறு கூட்டன் எனக்கு ஒரு இன்னமுதன் சொல்கிறாரோ இல்லையோ, எப்படி கூட்டாலும் அந்த பேரை ஏற்றுக்கிறான் பகவான். இது பகவானுடைய பல குணங்கள் பகவானுக்கு. அந்த பல குணங்களில் இது ஒரு குணம் பகவானுக்கு. என்னென்னா அடியார்கள் எப்படி உகுக்கிறாளோ அந்த அந்த பேரை உகப்பாக ஏற்றுக்கிறான். இவன் எப்படி நினச்சிக்கிறானோ அந்த ரூபத்திலே அவனுக்கு அவன் அனுகிரகம் பண்ணுறான். கிருஷ்ணனாக நினச்சிருந்தா கிருஷ்ணன், கிருஷ்ணனே காளிங்கி நடத்தின கிருஷ்ணன் நினச்சா காளிங்கி நடத்தினம்மா, கிருஷ்ணன்லேயே ராதா கிருஷ்ணன் நினச்சா ராதா கிருஷ்ணனா, கிருஷ்ணனையே பார்த்த சாரதி மீசை வச்சுட்டு ஜம்முன்னு அப்படி நினச்சார்னா அப்படி எப்படி நம்ம நினச்சிக்கிறோமோ அப்படி அனுகிரகம் பண்ணுறான் எம்பெருமான். பக்தர்களுடைய அவளுடைய இடம் என்னவோ, அவளுடைய இருப்பு என்னவோ, அந்த நிலை என்னவோ, அந்த நிலைக்கு இறங்கி சகஜமாக கலந்து பழகிறான் அப்படின்னு அவனுடைய சுலபத்தை சௌலபியத்தை பார்த்தோம். சுலபத்தன்மையை சுலபமாக பழகிறான் அப்படிங்கிறதுனால உலகத்தில் ஒரு இயல்பு, ரொம்ப சாதாரணமான மனுஷனாக இருந்தால் கூட கொஞ்சம் தங்கிட்ட ஸ்டஃப் உள்ளவனை காமிச்சிக்கணும் தானே, அப்போ தான் லோகத்தார் மதிப்பா, உலகத்தில் அப்போ தான் மதிப்பு. பகவானுக்கு அது தெரியும்னா எல்லா குணமும் இருக்கும் சமஷ்டியாக பகவான் இடத்துல, அதனால் அவங்ககிட்ட அது அவனுக்கு தெரியாமல் இருக்காது, அப்படி இருக்கிறது அவனுக்கு தெரியும். அப்படி அவன் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா ஒன்றும் இல்லாதவன் ஏதோ இருக்க மாதிரி நடந்துக்கணும், எல்லாம் இருக்கிறவன் அப்படி நடந்துக்கணும்னு அவசியம் இல்லையா. எல்லாம் இருக்கிறவன் எப்படி இருப்பான், அடக்கமாக இருப்பான். குழந்தை சொல்கிறது எனக்கு இது தெரியும் அது தெரியும் இது தெரியும் உனக்கு தெரியுமா அப்படின்னு அப்பாவை பார்த்து கேட்குறது குழந்த, சின்ன குழந்தை எல்லாம் எனக்கு தெரியவே தெரியாதடா அப்படின்னு சொல்கிறான் அப்பா. எல்லாம் தெரியுமா உனக்கு, எனக்கு தெரியாது அப்பாவுக்கு தெரியாது போல் இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிறது குழந்த. தனக்கு ரொம்ப தெரிஞ்ச மாதிரி அப்பாவுக்கு தெரியாத மாதிரி சொல்லி கொடுக்குறது. தனக்கு ரொம்ப தெரிஞ்ச மாதிரி அப்பாவுக்கு தெரியாத மாதிரி சொல்லி கொடுக்குறது. இது ஒரு அஞ்ஞானம். சரி, இந்த அஞ்ஞானத்தை பார்த்து தகப்பனு கோபம் வரதானா, கோபம் வரது கிடையாது. அதை அவன் பொருட்படுத்துறது இல்லை, பொருட்படுத்துறது இல்லைங்கிறதோட இல்லை, அதை போக்கியமாக வேறு ஏற்றுக்கிறான், அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிறான். நம்ம குழந்தை இப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பகவானுக்கு இந்த குணம் உண்டான், இருக்கணும் இல்லையோ? நல்ல குணம் தானே அது, அது ஒரு ஒரு தீமையான குணம் இல்லையா, உயர்ந்த குணம் தானே. அதுபோல் அண்டாண்டங்களுக்கெல்லாம் அதிபதியான எம்பெருமான் ஒன்றுமே தெரியாத ஒரு ஒரு அண்டத்துக்கும் ஒரு ஒரு பிரம்மா இருக்கானான். இந்த பிரம்மா தேவர்களுக்கெல்லாம் ஒரு வழக்கம். இப்போ நான் குழந்தையும் அப்பாவும் பழக்க சொல்கிறேனே இதே மாதிரி தான். தேவர்களுக்குள்ள தேவர்களாக இருப்பான் பகவான். முதல் தேவன் அக்னி, கடைசி தேவன் துவாதசி ஆதித்யன்னு சொல்கிறதுல பன்னெண்டாவது ஆதித்யன் அது விஷ்ணு. ஏகாதசி ருத்ரர்கள் இருக்கா, நவ பிரம்மா இருக்கா, அஷ்டவசு இருக்கா, சப்த ரிஷிகள் இருக்கா, எல்லாம் தேவரூபம். இதில் துவாதசி ஆதித்யன், கடைசி ஆதித்யன் விஷ்ணு. அப்போ தெய்வன்லாம் என்ன நினைக்கிறான்னா, தேவ கூட்டங்களுக்குள்ள நாம் ஒரு தேவன் அவன் ஒரு தேவன் அப்படிங்கிற எண்ணம் வந்துடுறதான். இப்போ நான் குழந்தை ஒரு உதாரணம் சொன்னேன் இல்லையோ, அதுபோல் அதை பொருட்படுத்துறது இல்லை பகவான். அது பாட்டு இருக்கான், சமயம் வரும்போது தெரிஞ்சிடும், இவன் அப்பா அவன் பிள்ளைங்கிறது தெரிஞ்சு போடும் இல்லையா. அது மாதிரி ஒரு சமயத்தை சொல்கிறார் இந்த ஆழ்வார். இந்த பாசுரத்தில் ஒரு சமயம் என்ன ஆச்சுங்கிறத சொல்கிறார். ஆமே அமரர்கரிய அது நிற்க நாமே அறிகிற்போம் நன்னெஞ்சேயம் பூமேயமாதவத்தோன் பூமேயமாதவத்தோம் மாதவத்தோன் தாழ் பணிந்த வாழறக்கள் நீன் முடியை பாதமத்தால் பாதமத்தால் எண்ணினான் பண்பு ஆமே அமரர்க்கரிய அது நிற்க நாமே அறிகிற்போம் நன்னெஞ்ச பூமேயமாதவத்தோன் தாழ் பணிந்த வாழ் அறக்கண்ணின் முடியை பாதமத்தால் எண்ணினான் பண்பு ஆமே ஆகுமோ அமரர்க்கும் அறியல ஆகுமோ அப்படிங்கிற சார் ஒரு எக்ஸ்கலமேஷன். எது பூமேய மாதவத்தோன் தாழ் பணிந்த வாழறக்கண் நீண்முடியை பாதமத்தால் எண்ணினான் பண்பு. ஆழ்வார்கள் சொல்கிற ஒரு சரித்திரம் இது. கோரமான தபஸ் பண்ணுறான் ஹிரண் ராவணன். தபஸ் எப்படின்னா, தலையை அறுத்தாவது நான் போடுவேன் யாகத்தில், யாக குண்டத்தில், அப்படியாவது நீ வரணும். தபஸ்லையுமே ராஜச தாமச சாத்திகமான தபஸுகள்லாம் உண்டு, தாமசமான தபஸ் பத்து தர தலையை அறுத்து போட்டிருக்கான். யோக பலத்தினால் திரும்பி திரும்பி வளர்றது தலை, பிரம்மா வரணும்ன்ட்டு அப்படி கோரமான தபஸ் தான் பண்ணுறான். இந்த கோரமாக தபஸ் பண்ணும்பொழுது பிரம்மா பிரத்யட்சமாக பத்தாவது தலையாக இருக்கிறான், அப்புறம் பிரம்மா பிரத்யட்சமாக பிரத்யட்சமானவனே அவனும் இரண்யகசிப்பு போல தான் கேட்டான். வரன் கேட்டது என்னென்ன, சாகாத வரம் கேட்டான், செத்தே போகக்கூடாதுன்னு வரம் கேட்டான். பிரம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக அவன் பண்ண வரத்தில், அவன் தபஸில் பெரிய தபஸ் பண்ணிருக்கான், தலையறுத்துன்னா போட்டிருக்கான், கொடுத்துடணும்னு தோணிட்டான் பிரம்மாவுக்கு. அவன் அமரன் ஆக்கி பண்ணணும்னு தோணித்தான் கொடுத்துருவார். அந்த சந்தர்ப்பத்தில் பிரம்மா அப்படி வசரத்தில் இருக்கார், பிரம்மா திருவடியின் கீழே அவன் நிற்கிறான். பிரம்மா மடியில் ஒரு குழந்தையா வந்தான். அவன் குழந்தையா வந்து என்ன சொன்னானா, இதுக்கு சந்தோஷப்பட்டு அசடே அந்த வரத்தை அவனுக்கு கொடுத்துடாத அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணானா, தன்னுடைய அந்த குழந்தை தன்னுடைய திருவடியினால் அப்படியே எண்ணி காமிச்சுதான், இந்த பத்து தலையும் நான் கிள்ளி களையணும். என்ன அதான சொல்கிற ஆண்டாள் என்ன சொல்கிறா, பெருசாக யுத்தம் பண்ணணும் திருமங்கையாழ்வார் சொல்கிறார், இன்னும் யுத்தத்தில் பிரியம் உள்ளவராக இருக்கிறதுனால. ஆண்டாள் என்ன சொல்கிறான்னா, சாதாரணமாக பொல்லா வரக்கனி கிள்ளி களைந்தானேன்னு சாதாரணமாக சொல்லிட்டான். ஆழ்வார் 20 பாட்டு 30 பாட்டு பாடுறார், எப்படிலாம் அழிச்சான், ஏன்னா யுத்தத்தில் பிரியம் உள்ளவரான், அந்த யுத்த கௌசலத்தை பாடுறார். ஆண்டாள் என்ன பொல்லார், இங்கே முளைச்சிருக்கு, இங்கே ஒரு புல்லு முளைச்சிருக்குன்னு இப்படி கிள்ளி தூக்கி எறியறதில்ல, அப்படி எரிஞ்சான் அப்படிங்கிற ஆண்டாள். அவ்வளோதான் அவனுக்கு, பகவானுக்கு அவ்வளோதான் அவன், பொல்லா அரக்கணி கிள்ளி களைந்தானே பொல்லாத பாய் அவன் தூக்கி எறி அப்படின்னு எரிஞ்சான் அப்படிங்கிறார. அது மாதிரி நான் கிள்ளி களைய வேண்டிய விஷயம் இது, இதுக்கு போய் உன்னை தபஸ்னால சந்துஷ்டி படுத்தினா சந்தோஷப்படுத்தான் அப்படின்னு நினச்சி பிரயோஜனாந்த பிறகு நான் பிரம்மா அப்படின்னு தான் சொல்கிற வியாக்கியானத்தில். நான் சொன்னேன் இல்லையே, இப்போ அவனும் ஒரு தெய்வம் நாமும் ஒரு தெய்வம்னு நினைக்குமா, பாக்கி தெய்வங்கள் எல்லாம் பிரம்மாலேருந்து ஆரம்பிச்சு எல்லாம் ஆனால் ஒன்று தான், சீமலோ பிரம்மலோ தியாகராஜ சுவாமி சொல்கிறேன், சீமலோ பிரம்மலோ அப்படிங்கிறார். எல்லாத்துலேயும் இந்த ராமன் தான் இருக்கான், அப்படின்னா இதுவும் அதுவும் ஒன்றா. கிருஷ்ணன் கீதையில் சொல்கிறான், ஆ பிரம்ம புவனா லோகா புனராவர்த்தின் அர்ஜுனா, நீ பிரம்மலோகம் வரைக்கும் நீ போனாலும் திரும்பி வரதுக்கு வாய்ப்புடா, திரும்பி வந்துடுவேன், என் திருப்படியை பிடிச்சிக்கலனா, அவனுடைய கிருப்பை இல்லைனா கிருஷ்ண கிருப்பை இல்லைனா அப்படின்னு சொல்கிறான். அப்பேற்பட்ட பரமேஷ்டி பிரம்மான சாதாரணம் இல்லையே, பிரம்மான ஒன்று சாதாரணம் இல்லை, அவனை எப்படிலாம் வேதம் கொண்டாடுறது பிரம்மாவை, அப்படியாப்பட்ட பிரம்மாவுக்கும் மயக்கம் உண்டான் எம்பெருமான். அந்த சமயத்தில் அவனுக்கு சரி தனக்கு எல்லாம் தெரியும்னு ஒரு வரம் கொடுக்க போகிறான், சரி அவனுக்கு தெரியாது பாவம், சரி தன்னையும் அவன் பகவானையும் தன்னையும் ஒன்றா நினச்சிட்டு இருப்பான் பல சமயத்தில் பிரம்மா, அதையும் பொருட்படுத்த இல்லையா. அப்போ நான் குழந்தை உதாரணம் சொன்னேன் அது போல தான், அப்பாவும் தானே அப்பா ஒன்று தான் குழந்தை நினச்சிக்கிறது, அப்பா இறங்கி பேசினா அதில் அது பொருட்படுத்த இல்லையா, தகப்பனாக இருக்கிற பகவான் அவன் பிரயோஜனாந்த பரன் தான், பிரயோஜனாந்த பரன் தான் அவன், வாஸ்தவன் தான், தன்னை கேட்குறான் சந்தோஷத்தில் வரமும் கொடுத்துருவான் தான் வாஸ்தவன் தான், ஆனால் பாவம் அவனை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு பண்பான் பகவானுக்கு. அந்த பண்புனால என்ன பண்ணுறான்னா இப்படி சொல்கிறான் வந்து, அழக பூமேய மாதவத்தோன், எந்த பூலை பூனை எம்பெருமானுடைய நாபி கமலத்தில் தானே விரிஞ்சனுடைய உற்பத்தி, பிரம்மாவனுடைய உற்பத்தி, ஆனால் தன் குழந்த ஸ்தானத்தில் இருக்கிற அவனை அவனை தண்டாட விடக்கூடாதுன்னு ஒரு பரிவு அவன் இடத்துல, தாழ் பணிந்த பூமேய மாதவத்தோன் தாழ் பணிந்த அரக்கன், அரக்கன் சொன்னாரா வாழ் அரக்கன் சொன்ன, என்ன வாழ் அரக்கன் வாழை சொல்லுவான், என்ன இவன் இப்போ சாகாவரம் கொடுத்துடலாமான்னு துடிச்சுட்டு இருக்கான், இதுக்கு முன்னாடி இன்னொருத்த அவனுக்கு கையில் ஒரு கத்தியை கொடுத்துட்டான், சந்திரஹஸ்தன் ஒரு கத்தி சிவபெருமான் தூக்கி கொடுத்துட்டார் அவங்கிட்ட, இதால் எல்லாரையும் வெட்ட போகிறான், இது இந்த பெருமாள் ஒன்று இதை பண்ணவே மாட்டாரான், ஏன்னா இவன் ஆராய்ந்து அருளையில் ரொம்பவாய் நான் ஆண்டாள், ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி நல்லதா இவனுக்கு ஒத்துக்குமா, இது இல்லைன்னா இவன் எல்லாரையும் தொந்தரவு பண்ணுவானு பார்த்து பார்த்து தான் கொடுப்பான். பெருமாளோடைய அடியான் வந்து உலகம் முழுக்க அக்கிரமம் பண்ணா வேற இன்னொரு தெய்வம் வந்து அவனை அடிச்சு கொண்டதுன்னு சரித்திரமே கிடையாது, எந்த புராணத்துலையும் கிடையாது, என்ன கொடுக்க மாட்டான், இது ஒத்துக்காத உடம்புக்கு அவனுக்கு அப்படின்னு கொடுக்கவே மாட்டானான், இந்த மாதிரி வரத்தை கொடுக்க மாட்டான். தகப்பனும் இல்லையோ ஜீவகோட்டிகளில் சேர்ந்ததுனால இவெல்லாம் கொடுக்குறா, அவன் பிரம்ம வஸ்துவாக இருக்கிறதுனால கொடுக்கறதில்ல பகவானுடைய, அதனால என்ன பண்ணானா இவனை காப்பாற்றணுங்கிறதுக்கு அப்படி சொன்னான். அதனால் வாழ இறக்கன் என்ன இதுக்கு முன்னாடி சொல்லிருக்காரு இல்லையா, பத்துத்தில் ராவணன் சொல்லிருக்கார், ஈரைந்து சிரமுடைய ராவணன் சொல்லிருக்கார், அப்படிலாம் சொல்லலாம் இல்லையோ, அப்படிலாம் சொல்லலையா, இந்த தர என்ன சொல்கிற வாழ இறக்கன் சொல்கிறான், இங்கே மாதவத்தோன் வரம் கொடுக்குற துடிச்சுட்டு இருக்கான், இன்னொருத்தன் கொடுத்து தான் வாழ இறக்கன், நீள்முடியை அவனுடைய அந்த பத்து தலை இருக்க அவனுக்கு தெரியல, அவன் கீழே குனிஞ்சுட்டு இருக்கான், இது குழந்தையாக வந்தது அவர் மடியில், அந்த காலால் சரன்னு ஒரு கீழ் கிழிச்சுது அந்த தலையில், நான் அதை உதுக்க வேண்டிய தலை இது, சாகா வரம் கொடுத்து தொலைக்காத அப்படின்னு பிரம்மா பார்த்து சொன்னான். உடனே பிரம்மா முடிச்சிருந்தார். இருக்குது, நானே இதை சொல்லலை, இருக்கிற சரித்திரம். அப்படி காப்பாத்தினான். பூமேய மாதவத்துவன் தாழ்பணிந்த வாழறக்கண்ணின் முடிய பாதமத்தால் எண்ணினான். பண்ணு கொண்டு குடங்கால் மேல் வைத்த குழவியாய் தண்ட வரக்கண் தலை தாளால் பண்டி எண்ணினான் அப்படிங்கிறார். மூன்றாம் திருவந்தாதியில் 44வது பாசுரம் 43வது திருவந்தாதியில் பார்த்துக்கலாம். இதே சரித்திரத்தை திருமணிச்சி ஆழ்வார் சொல்கிறார். மூன்றாம் திருவந்தி 77வது பாசுரத்தில் பேயாழ்வார் சொல்கிறார். இப்படி ஆழ்வார்கள்லாம் இதை இந்த சரித்திரத்தை சொல்கிறார். இப்படி காப்பாற்றி நான் பிரம்மாவை இப்போ எம்பெருமானுடைய பரத்துவம் சொல்லிட்டு வர்றார். இந்த பாசுரங்கள்லாம் அடுத்தடுத்து வாழறக்க நீன்முடியை பாதமத்தால் சரி பின்னாடி ஒன்று சொல்கிறார். ஆமே அமரருக்கு அறிய, இதை வந்து பிரம்மாவுக்கும் தெரியுமோ, இவனுடைய பண்பு இவனுடைய குணம் பிரம்மாவாலையும் நினைக்க முடியுமோ? இது பல பேர் சொல்கிறார், இவருடையும் சொல்லலை. ஏமைய ராம பிரம்மேந்திராதுல குணைன நீ மாய தெளிய தரம ஸ்ரீராம. ஏமைய ராம பிரம்மேந்திராதுல குணைன நீ மாய தெளிய தரமா. பிரம்மேந்திரர்களுக்கா தெரியுமாயா உன்னுடைய மாய? அவளால் அது கட்டுப்பட்டவ தானே. அப்படியா? நருடனு சுனருலு தம துறவனுச்சுயாதவுலு நருடனுச்சு நருலு. நரர்கள்லாம் அவன் ஒரு நரன் நினச்சிட்டுருக்கான். யாதவர்கள்லாம் என்ன நினச்சிருக்கான்? ரொம்ப கெட்டிக்காரன், சீக்கிரமாக வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துட்டான், நம்மள ஒருத்தன் தான் நினச்சிட்டு இருக்கான்.
வருடனுச்சு கோப சத்துலு,
தன்னுடைய வரன் நினச்சா கோபஸ்திரிகள்லாம். நான் ராமதாசன் நான் நல்லா தெரிஞ்சுட்டு இருக்கேன். ராமதாசன்
கரிவரத பத்ராத்ரி நிலையுடவு ராமதாசு.
பத்ராத்ரி நிலையத்தில் இருக்கக்கூடிய இந்த ராமதாசன் என்ன தெரிஞ்சுட்டு
இருக்கானா? பரமாத்மயனி நின்னு பாவிஞ்சலே தையா ஏமைய ராம.
தெரியாதுங்கிறார் அவர் சொல்ற. ராமதாசர் சொல்ற யாருக்கும் தெரியாது, பிரம்மாவுக்கும் தெரியாது. சுவாமிகள் சொல்ற, தியாகராஜ சுவாமிகள் சொல்றார்,
பாகாயனையா நீ மாயல் எந்தோ, நீ மாயல் எந்தோ பிரம்ம கைன கொனியாடத்தரமாபாகாயே.
இந்த கீர்த்தனை தனியாக சொல்லலாம் ரெண்டு மணி நேரம். அவ்வளோ அனுபவிச்சிருக்கார் அவன் பண்ண மாயத்தெல்லாம். பாகாய என்ன எனக்கு தெரியாது நினச்சிக்காது, எங்களுக்கு தெரியல. இது எப்படி பிரம்மாவுக்கு தெரியாதான், இந்திரனுக்கு தெரியாதான், தனக்கு தெரியுங்கிற எல்லாருமே இந்த ஆழ்வார் உண்டியும் இல்லை. இது என்ன பொல்லாத்தனமாக இருக்கு? இந்த ஆழ்வார் சொல்கிறார், திருமங்கி ஆழ்வார் சொல்கிறார், எல்லா ஆழ்வார்களும் சொல்கிறார். ஒரு ஆழ்வார் சொன்னால் ஏக்க கண்டர்கள் அதே தான் எல்லாரும் சொல்லுவா. அது உண்டு. இப்போ ராமதாசர் சொல்ல, இது இப்போ 150 வருஷம் 200 வருஷத்துக்கு முன்னாடி தியாகராஜ சுவாமி சொல்கிறார். இவாளுக்கு தெரியுமா அவளுக்கு தெரியாதான் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு என்ன சொல்கிறார் காரணம் சொல்கிறார். நாமே அறிகிருப்போம் நன் நெஞ்சே, நல்ல நெஞ்சேன்னு கூப்பிடுறார். திருப்பி நெஞ்ச நல்ல நெஞ்சே, எதுக்கு ஏன் உனக்கு எப்படி தெரியும் என்ன? நான் ஏதோ ஒரு பதவி வேணும்னு எம்பெருமான் இடத்துல எக்காலத்துலேயும் போய் நின்னவன் கிடையாது. நிற்க மாட்டாளாம் என் வாழ் நேரம். எதுன்னு பிரம்ம பட்டம் கொடுத்தாலும் வாண்டான்றுவாளா? இது தெரியும் எனக்கு. நீ ஏதோ நீ இப்போ போட்டு உன் வலையில் பிடிச்சி இழுக்கிற நீ, எனக்கு தெரியும் உன் பிரம்ம பட்டம் வேண்டாம், அதுக்கு ஒரு பெரிய கும்பிடு அப்படின்னு சொல்லவா பக்தர்கள்லாம். வேண்டாயா உன் பிரம்ம பட்டம், திருப்பி இங்கே திருப்பி உழண்டே இருக்கிறதுக்கு வழி. வேண்டாம் உன் இந்திரப்பட்டம், எனக்கு வேண்டாம் உன் இந்திரம், இந்திரண்ணா வேண்டவே வேண்டாம், வேண்டவே வேண்டாங்கிற அப்படி சொல்லுவாளாம். எல்லாரும் பணம் காசு எது கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்லுவா. பெரிய பட்டம் கொடுத்தாலும் வாண்டான்னு சொல்லுவா. எல்லாரும் அப்படிதான் சொல்றா, இவர் ஒண்டியும் இல்லை, எல்லா அடியார்களும் அப்படிதான் சொல்றா.
யார் என்ன சொன்னாலும் அஞ்சாதே நெஞ்சமே ஐயன் கருணையை பாடு, தோலை அறிந்து கனி தூர எறிந்து வெறும் தோலை துணிந்தோருவன் தந்தான் அல்லவோ மேலை பிடி அவளை வேணும் என்றே அறிந்து விரும்பி ஒருவனன்று தந்தான் அல்லவோ காலமெல்லாம் தவம் இருந்து கனிந்து கனி கடித்து சுவை தோறுவள் தந்தாளல்லவோ இந்த ஞாலமும் ஆயிரம் சொன்னாலும் நாம் அதை நமக்கு எதற்கு என்று தள்ளி நாமமும் ஆயிரம் சொல்லி சொல்லி ஐயன் கருணையை பாடு.
அப்படியே இருந்துருப்பா.
ஆன கலை முயன்ற தொண்டர் தமையும் மிஞ்சி அங்காடி இசை கேட்க வந்தான் அல்லவோ கானமே ஜீவன் என்ற நாமதேவருக்காக கணக்காக சீர் சுமந்து சென்றான் அல்லவோ ஏன் அந்த ஜெயதேவன் எண்ணியதை எழுத என்னை கரம் தன்னால் பனை தொட்டான் அல்லவோ இந்த வானமும் மண்ணுலகும் என்று சொல்லி சொல்லி வலிய பல பதவிகள் வந்தாலும் தள்ளி தள்ளி ஐயன் கருணையை பாடு.
வானமும் மண்ணுலகம் ஆள் என்று சொல்லி சொல்லி வலிய பல பதவிகள் வந்தாலும் தள்ளி தள்ளி ஐயன் கருணை பாடுவார்கள். அதனால நாமே அறிகிருப்போம்ங்கிற இந்த ஆழ்வாரை தான் சொல்றேன். பிரம்மப்பட்டம் அச்சி அப்படின்னு தூக்கி அறிஞ்சிருவா. இந்திரப்பட்டமா வாண்டாயா போயா. திருமங்கி ஆழ்வார் சொல்ல தர்மத்து வழியில் நின்று என்னைத்தே ஆகணும் பெரிய திருமணம் சொல்றார். இங்கேருந்து அங்கே போக போகிற, இங்கே எல்லாத்தையும் காமசுகங்கள் எல்லாத்தையும் அடக்கிக்க போகிற, இங்கேருந்து அங்கே போய் அவள் விசிற போகிறா, ரொம்ப இந்த ஊர் வசி எல்லாரும் விசிற போகிறா. இது அண்ணா இது வந்து அன்னவரத்தின் பயனாவது. அதை பார்த்து நீ இங்கே இருக்க போகிற, இங்கே பண்ணுறதை விட்டுட்டு அங்கே போய் பண்ண போகிற. தர்மத்தை பண்ணி இதான யா எம்பெருமானுக்கு அர்ப்பணம் பண்ணப்படாத தர்மம் சொர்க்கத்தில் சேர்க்கும். சொர்க்கத்தில் இந்த போகம் உண்டு, இதை தானே நீ அனுபவிக்க போகிற. மண்ணு காமத்தின் வழிமுறையாக நிறுத்தினான், நான் காமத்தை எடுத்துக்கிறேங்கிற காம நாயக்கி பேசுகிறா. பரகால நாயகி நாயக்கி பாவத்தில் என்ன பேசுகிறானா, இது எனக்கு வேண்டாம் ஐயா, இது எனக்கு வேண்டாம், நான் எம்பெருமானை காமுறுவேன் அப்படிங்கிறா. தர்மத்தினால் ஆக போகிறது ஒன்றும் இல்லையா, இதான் ஆக போகிறதா கடைசியில். இங்கே வேண்டான்னு சொன்னதில் அங்கே கொடுப்பான் உனக்கு, நீ என்ன ஆவ பார்த்துக்கோ. இங்கே இந்த இந்த குளோபில் அந்த பக்கம் இருக்குது, அங்கே போனாலும் தாங்க மாட்டேங்கிறான் மனுஷா, இங்கேயே தாங்க மாட்டேங்கிறான் மனுஷா. அடுத்த லோகத்தில் இருக்கிறதுல என்ன தாங்க போறா, என்ன அப்ராகிருத்தமான திவ்ய சௌந்தர்யம். இந்த மாதிரியே சரீரம் கிடையாது அவளுக்குலாம். அங்கே இருக்கிற மது மாது எல்லாமே வேற, இன்னும் போக்கியமானது, இதை காட்டலாம் இன்னும் வசதியானதுதான், உட மனசு வராது. ரிஷிகள்லாம் மாட்டின்றா, இங்கே தபஸ் பண்ணி அப்படியே இருக்க சர காட்ட உடம்ப இது பண்ணி தபஸ் பண்ணி அங்கே போனவள மாட்டின்றா. அதனால இவ இதில் மாட்டிக்கவே மாட்டாளாம். அதனால நாமே அறிகிருப்போம்ங்கிறத எங்களுக்கு தெரியும் ஐயா. ஆமே அமரருக்கு அறிய அது நிற்க, நாமே அறிகிருப்போம். அதுக்கு அவ்வளவு அவ்வளவு ஆழம் இருக்கு. ஆழ்வார்களுக்கு தான் தெரியும், அது அடியார்களுக்கு தான் தெரியும்னா அதில் அவ்வளோ ஆழம் இருக்கு, வேற யாருக்கும் தெரியாதான். பரம வைராக்கிய செயலர்கள் விரக்தர்கள்னா இவா தான். விரக்தர்கள்னா பெரிய சுகத்தை பிடிக்கிறதுக்காக சின்ன சுகத்தை விட்டான் அப்படிங்கிறாவா. நாங்கள் என்னமோ தியாகம் தியாகம் நீங்கள் தான் சொல்லிட்டு இருக்கீங்க ஐயா. பெரிய சுகம் ஒன்று இருக்கு, கோடி ரூபா கிடைக்கிறது அங்கே, இங்கே 10 ரூபா கிடைக்கும் ஒரு நாளைக்கு வேலை செஞ்சா, அங்கே 1 கோடி ரூபா கிடைக்கிறதுனா இதை விட்டுட்டு அதுக்கு போவாங்கிறது தான் புத்திசாலி. அதனால நாங்கள்லாம் அப்படி தான் அப்படிங்கிறாவா அடியார்கள்லாம். நீ என்ன பண்ண போகிற சொல்லு. அதனால நாமே அறிகிருப்போம் நன்னெஞ்சே, அவளுக்கு தெரியாது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு தைரியமாக சொல்கிறாவா. எம்பெருமான் அப்படி ஒரு மாயையில் வச்சுருக்கான் அவளை, லோக சிருஷ்டிக்காக வச்சானோ என்னமோ, லோக நிர்வாகத்துக்காக. எப்படி இல்லை ஒரு நைச்சியமாக வச்சுக்கலாம், நாமே அறிகிருப்போம் அப்படின்னு கேள்வியும் இன்னொரு வியாக்கியானம் பண்ணிருக்கேன். அவளுக்கு தெரியாது, அவளுக்கே தெரியாதுன்னா எங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஆழ்வார் சொல்கிறது எதார்த்தமும் ஒத்துக்கல. வியாக்கியாத்தா பிரியவாச்சாம்பிள்ள அவர் என்ன சொல்கிறார் தெரியுமோ, அவளுக்கு தெரியாது இவருக்கு தெரியும், ஆனால் இவர் நைச்சியமாக அனுசந்தானம் பண்ணுறாரு, அவளுக்கு தெரியாது எங்களுக்கு தெரிய போகிறது அப்படின்னு சொல்கிற வழி இவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறார். நைச்சியமாக அனுசந்தான், நைச்சிய அனுசந்தான் துடுக்குகளில் இவ்வளவு தப்பு சொல்கிறார் தியாகராஜ சுவாமி, நான் இதை பண்ண அதை பண்ண அதை பண்ண ஒன்றுமே அவர் பண்ணலை, அவருக்கு என்னமோ தோன்றுறது நான் போகாது தனக்கு அப்படின்னு தோன்றது சொல்லிகிட்டே இருக்கார். நைச்சிய அனுசந்தான் இது 45வது பாசுரம். அடுத்து
புரிந்த நான் மறையோன் சென்னி பலியேற்ற வெண்புரி நூல் மார்பன் வினை தீர புரிந்தவாகத்தான் புரிந்தவாகத்தான் தாழ் பணிவார் கண்டீர் அமரர் தம் போகத்தால் பூமியாள் மறையோன் சென்னி பலியேற்ற வெண்புரி நூல் மார்பன் வினை தீர புன்புரிந்தவாகத்தான் தாழ் பணிவார் கண்டீர் அமரர் தம் போகத்தால் பூமி ஆழ்வார்.
ஒரு சமயம் சிவபெருமானுக்கு இவன் பிரம்மாவுக்கு ஒத்தாசம் பண்ணான்னு சொன்னார் இல்லையா, சிவபெருமானுக்கு என்ன ஒத்தாசம் பண்ணான்னு சொல்கிறார். அடுத்து இந்த ஆழ்வார் மத்ஸ்ய புராணத்தில் ஒரு விருத்தாந்தம், வாமாங்குஷ்டேன நகாக்ர சின்ன சிரோமயா அப்படின்னு மத்ஸ்ய புராணத்தில் சொல்கிறார். சிவபெருமானே சொல்கிறார் தன்னுடைய இடது கை நகத்தினுடைய நுனியினால் பிரம்மாவனுடைய தலையை கிள்ளிட்டார் கோபத்தில். பிரம்ம கபாலம் கபாலின்னு சொல்றோம் இல்லையோ சிவபெருமான, இந்த கபாலம் பிரம்ம கபாலம் கையில் ஒட்டின்னு கொடுத்தவர். பண்புரிந்த நான்முறையும் எப்படின்னா, முத முதல்ல எம்பெருமான் என்ன பண்ணா, தன்னாவி வலயத்து பேரழிசேர் மன்னிய தாமரை மாமலர் பூத்து அம்மலர் மேல் முன்னன் திசைமுகனை தான் படைக்க மத்தவன் முன்னம் படைத்தன நான்முறைகள் அம்மறைதான் மன்னம் அருவம் பொருள் இன்பம் வீடு நுலகில் நன்னறி மேம்பட்டன நான்கண்ணே பெரிய திருமடல் இந்த சிருட்டி கிரமத்தை சொல்லிட்டு வர்றார் திருமங்கி ஆழ்வார். அப்போ சொல்ற இந்த தன்னாவி வலயத்து பேரழிசேர் மன்னிய தாமரை மாமலர் பூத்து அம்மரமேல் முன்னன் திசைமுகனை தான் படைக்க மத்தவனும் முன்னம் படைத்தன நான்மறைகள்னா, இந்த நான்மறையை ஓதுவித்தான் ஓதி ஓதுவித்து ஆதியாய் வரும் அந்த நாளரா அணியாளி அம்மானேன்பர் திருமங்கி ஆழ்வார். ஓதி ஓதுவித்து ஓதி ஓதுவித்து இப்படியே வந்துட்டு இருக்கு. நம்ம தலைமுறையில் இன்னும் போயிட்டா என்ன பண்ணுறது, எவ்வளோ தலைமுறையாக வந்துட்டு பிரம்மா கிட்டே வந்துட்டு இருக்கு. பிரம்மா கிட்ட சொல்லி வச்சார், ரிஷிகளுக்கு சொல்லி வச்சார், ரிஷிகளுக்கு சொல்லி வச்சா அந்த வம்சத்தில் அந்த வம்சீகர்களாக இருக்கிறா நம்மக்கிட்ட வந்திருக்கு. நம்ம தலைமுறையில் நின்றுனா அந்த பாவம் நம்மளுக்கு தான், நம்ம சந்ததிக்கு இதை நிறுத்திடக்கூடாது. எப்படியா அத்தியானம் பண்ண வைக்கணும் பசங்களை வேதத்தை, வேதத்தினுடைய பெருமை பண் புரிந்த நான் மறையும். இந்த வேதத்தை நான் சதுர்முக பிரம்மா நாலு முகத்தினாலும் நாலு வேதத்தை ஓதக்கூடியவன் ஒரே சமயத்தில், சதுர்முகனுடைய பெருமை இது கிள்ளிட்டான். அப்படி சிவபெருமான் இப்படி கிள்ளிட்டான் ஒட்டின்றது கையில் கபாலித்வம்னர், நீ கபாலியாக இருப்ப அப்படியா இருப்பேன்னு வச்சு அவருக்கு கோபம் வந்துருது. அவர் சபிச்சுட்டு ஏதோ காட்டுறான் எல்லாரும் நமக்கு. அந்த சாபத்தினால அங்கங்க அவர் சுத்தின் இருக்கார். கடைசியில் என்ன பண்றது தனக்கு என்ன, இந்த மத்ஸ்ய புராணத்திலே சொல்றார் பார்வதிக்கு சிவபெருமான் சொல்ற மாதிரி இருக்கு மத்ஸ்ய புராணம். அந்த இந்த இந்த இடம் இந்த கட்டம் அவர் சொல்லும் போது சொல்றார் கடைசியில் என்ன பண்ணா, இந்த பிரம்ம கபாலன் இருக்கு பாருங்க அந்த இடத்துக்கு போறார். பெருமாளை பிரார்த்தனை பண்ணோன்னா பெருமாள் என்ன பண்ணா, புன்புரிந்த ஆகத்தான்னா தன்னுடைய உடம்பை கொஞ்சம் கீறி தன்னுடைய ஆகத்தில் கீறி அதுலேருந்து அந்த ரத்த பிரவாகத்தில் அதில் நிரப்புறார் பெருமாள். உடனே அந்த கபாலம் வெடிச்சுடுது, ஆயிரம் சுக்கு நூறா ஆயிரம் சுக்காக வெடிச்சுடுது. இதை பண்ணால் சிவபெருமானுக்கு மாத்திரம் பண்ணா இல்லை நினைக்காத, பண்புரிந்த நான்மறை அவனுடைய வினை தீரன்னார் இல்லையா. கர்மவசியர்கள் தேவர்கள்ங்கிறத சொல்கிறார் ஆழ்வார் அப்படின்னு வியாக்கியாதா சொல்கிறார். அவருடைய வினை தீர கர்மானுகுணமாக வந்தது தேவ பிறவியும் கர்மத்து அவா வசந்தது தான் கர்மம் ராமாயணத்தில் இருக்குது. ராமாயணத்தில் தேவர்கள்லாமும் கர்மவசியர்கள் தான், கர்மத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் தான், எல்லா தேவனும் ஒன்றுங்கிறது கிடையாது அப்படிங்கிறது ராமன் சொல்கிறார் ராமாயணத்தில். என்ன சொல்கிறார்னா, அப்பாவாவது சத்தியமாவது உங்கள் அப்பா போய் சேர்ந்தாச்சு எங்கே போனாரும் தெரியாது, பௌத்திக பஞ்ச பௌத்திகமான சரீரம் பஞ்சபூதத்திலே வந்து பஞ்சபூதத்திலே கலந்து கொடுத்து எப்படின்னு ஒருத்தர் ஜாபாலுன்னு ஒரு ரிஷி அப்படியே நாஸ்திகவாதனை அதுக்கு மேலே நாஸ்திகவாதம் பேச முடியாது அப்படி நாஸ்திகவாதம் பேசுகிறார். அவர் கலந்து கொடுத்து ஆண் பெண்ணினுடைய விந்து சேர்றதுனால உயிர் வளர்றது திருப்பியும் அழிஞ்சு போய்டுறது இப்படியே சொல்கிறது இல்லை திருப்பியும் அழிஞ்சு போய்டுறது. இதில் தர்மம் எங்கேருந்து வந்தது, உங்கள் அப்பாவே இல்லை அவர் சொன்ன வாக்கம் சத்தியமா, என்ன ராமாயா நீ என்ன உளற நீ அதெல்லாம் கிடையாது வந்து நீ சேரு அயோத்திக்கு அப்படின்னு சொல்கிறார் ஜாபாலி. கண்ணெதிர்க்கு பிரத்யக்ஷமாக எது தெரிவியா அதை நம்புவியா வேற எதையாவது நம்புவியா நீ. எவனும் புதுசாக ரிஷிகள் சொல்லாத ஏதாவது ஒரு புரிதி கருத்தை உலகத்தில் எந்த பயலும் சொல்ல போகிறதில்ல, எவனாலையும் சொல்ல முடியாது. தெர் இஸ் நத்திங் நியூ அண்டர் த சன் சொல்கிறான் பாருங்க, எல்லாம் சிந்திச்சு பார்த்தாச்சு. இத்தனை வருஷமாக இல்லாத ஒரு சிந்தனை புதுசாக ஒருத்தனை உதிக்க போகிறதானே மண்டையில் முளைக்க போகிறதானே கிடையாது, ரிஷிகளே சொல்லிட்டாத. எப்படி பேசுறதுனா இயற்கைவாதம் அவளே பண்ணிருக்கா இதை அப்படி சொல்கிறார் அவர். அவருக்கு தெரியுமா நன்னா தான் சொல்கிறது சரியில்லைன்னு அவருக்கு நன்னா தெரியுமா, எப்படியாவது ராமனை அழிச்சின்னு பண்ணணும்னு ஆசையா, அதனால வழி இல்லாத வழி இல்லாத அழிச்சின்னு பண்ணணும்னு பார்க்குறார். ராமனுக்கு வந்ததே கோபம், யாராவது ஒரு சாதாரணமானவன் சொன்னால் நான் பரவாயில்லன்னு விட்டுடுவேன் நீர் சொல்லலாமா இதை அப்படின்னு ஜாபாலியை கண்டிக்கிறார் ராமன். இதோ இப்போ தேவர்கள்லாம் அங்கங்கே ஸ்திதமாக இருக்காளே அவளுடைய இடத்துல, இவர்கள் இதுக்கு முற்பிறவிகளில் பல ஜென்மங்களில் இவர்கள் பண்ண தர்மத்தினுடைய பயனாக அவர்களுக்கு அந்தந்த ஸ்தானத்தை பகவான் கொடுத்துருக்கான் இல்லையா, அதனால தானே இந்திரனோ வருணனோ அக்னியோ இருக்கான் அந்தந்த ஸ்தானத்தில். ஜீவன் தான் எல்லாரும், எல்லாரும் பெருமாள் இல்லை, அவள் எல்லாரும் தெய்வம் கிடையாது. பெருமாளையும் தெய்வம் சொல்லி அவரையும் தெய்வம் சொல்ல முடியாது. பெருமாளுடைய ஒரு அசிஸ்டன்ஸ் அவள்லாம் வச்சுட்டுருக்கார், அசிஸ்டன்ஸும் தேவையில்லை அவருக்கு. அவள் அதான் சொல்கிற, அவள் பண்ண உயர்ந்த கர்மத்துக்காக அவளுக்கு அந்தந்த ஸ்தானத்தை எம்பெருமான் கொடுத்துருக்கான். அந்தந்த ஸ்தானத்தில் இருக்கான், அவனும் படித்த படிப்பு அவனுடைய யோகியத்துக்கு தகுந்த மாதிரி கம்பெனியில் வேலை கொடுக்கலையா, அது மாதிரி கொடுத்துருக்கான். ஒரு போர்ட்ஃபோலியோ ஒருத்தருக்கு ஒன்று ஒன்று கொடுத்துருக்கான். இதை ராமன் சொல்கிறான், நீ சொல்கிறது வேற யாரோ இல்லை, இந்த மாதிரி ராமன் சொல்கிறது. அதனால் வினைங்கிறது உண்டா எல்லாருக்கும், அந்த வினை தீர ஒத்தாசை பண்ணான் பகவான். ஆனால் புண்புரிந்த ஆகத்தான்னா எப்படி ஒத்தாசை பண்ணுறான் அப்படின்னா, தன்னுடைய சரீரத்தையே கீறி அந்த ரத்தத்தை கொடுக்கணுமா, அதை பொருட்படுத்துறது இல்லையா. பகவான் தங்கிட்ட வந்தவனை கைவிடுறது இல்லையா, தங்கிட்ட வந்து நின்னானே வருத்தப்பட்டானா, ஈஸ்வரன் அவன் ஈஸ்வரன் ஆச்சே இவன் ஈஸ்வரன் சொல்கிறதாச்சு. ஈஸ்வர சப்தங்கிறது யதார்த்தமாக ஈஸ்வரன் உண்டு, ராவணனுக்கு கூட ராவணேஸ்வரன் பேர். என்ன ஈஸ்வரன்னா, தபஸ்னால இந்த ஈஸ்வரத்துவத்தை சம்பாதிச்சிருந்தான், உலகத்தை முழுக்க கட்டி ஆள்றது. அதை மாதிரி சம்பாதிச்சவர்கள் எல்லாரும் தேவர்கள் எல்லாம் பிரம்மா உள்பு பிரம்மா வரைக்கும் அத்தனை பேர் அவ்வளோதானா. அளவந்தார் சோதரத்தில் அழகாக சொல்வார், சுவாபாவிகான அதிகாதி சையே சித்திருத்வம் நாராயணத்வை நமருஷியது வைதிகக்கா பிரம்மா சிவ சதமக பரமஸ்வராடித்துன்னு சொல்கிறார். சுவாபாவமாக ஈஸ்வரத்தன்மன் ஒருத்தனுக்கு இருக்கணுமா, சம்பாதிச்ச ஈஸ்வரத்தன்மன் ஒன்று உண்டா. எவன் சுவாபாவமாக ஈஸ்வரனோ அவன் எப்பயுமே ஈஸ்வரனாக இருக்க போகிறான், சம்பாதிச்சது செலவாகிட போகிறது அவ்வளோதான் விஷயம். சம்பாதிச்சானா ஈஸ்வரத்தன் செலவாகிடும். சுவாபாவிகான அதிகாதி சைதேசித்திரத்துவம் எந்த வைதிகந்தான் நல்ல எண்ணம் உள்ள எந்த வைதிகந்தான் ஸ்வபாவத்தினால நீ தான் ஈஸ்வரன் ஒத்துக்க மாட்டான் அப்படின்னு கேட்குற. சுவாபாவிகான அதிகாதி சைதேசித்திரத்துவம் நாராயணத்தை நமரிஷதி வைதிகக்கா அப்படின்னு கேட்குறது. எந்த ஒரு வைதிகந்தான் ஒத்துக்க மாட்டான் இதை, அசூயை இல்லாத பொறாமை இல்லாத நடுநிலையில் இருக்கிற எந்த வைதிகன்தான் அதை ஒத்துக்க மாட்டான் அப்படின்னு கேட்குறார் ஆளவந்தார் ஸ்தோத்திரத்தில். அந்த ஸ்தோத்திர ரத்னத்தில் கேட்குறார், அது மாதிரி ஸ்வபாவமாக ஈஸ்வரத்தன்மைங்கிறது ஒன்று உண்டு. ஏதோ ஒரு ஒரு இடத்துக்கு ராஜா, அடுத்து அந்த பவுண்டரி அண்ணன் தாண்டிட்டானே இவன் வாக்கு செல்லாது, அப்படி ஒருத்தன் உண்டு. அதாவது தேசத்தினால பரிமிதமானது, 5 வருஷம் இவன் ஏதோ சொன்னால் ஓரளவு நடக்கிற மாதிரி நடக்கும் அப்படின்னு வச்சுப்போம். காலத்தினால பரிமிதமானது, இவ்வளோ வருஷம் அதுக்கப்புறம் கிடையாது. அதுக்கப்புறம் எவன் வருவானோ இவன் வருவானோ போய் சேருவானோ ஒன்றும் தெரியும், யாருக்கும் தெரியாது. காலத்தினால பரிமிதமானது, தேசத்தினால பரிமிதமானது. எதுனாலும் வேறு எதுனாலும் எல்லா சக்தியும் இவனுக்கு கிடையாது. இப்போ ஏதாவது இவனை தூக்கி அங்கே போடணும், அவனை தூக்கி இங்கே போடணும் போடுவான், மழை வர வைக்கணும்னா இவனால் முடியாது. அதனால் சக்தியிலையும் தாரதமியம் உண்டா? அப்படி கிடையாதான். சுவாவமாகவே எல்லா தேசத்துலேயும் எல்லா காலத்துலேயும் எல்லா விதமான சக்தியும் உள்ளவன் ஒருத்தன் உண்டுன்னா அதுதான் பிரம்மம். அந்த சுவாவமான பிரம்மம் பகவான். திருவேங்கடமணியாதான் சொல்லிட்டு வர்றார் அப்பையிலிருந்து, அவன் தான் அப்படிங்கிறார், அவன் தாங்கிறார். அவர் ஆழ்வார் சொல்கிறார் அவன் தான் அப்படிங்கிறார். அதனால் என்ன பண்ணுறான்னா, ஆனால் சுவாவமாக அவ்வளோ எல்லா சுவாவும் அவனுக்கு கிருப்பைங்கிறது ஜாஸ்தி இருக்கான். அதனால் என்ன தன்னை கீழின் அந்த ரத்த பிரவாகத்தை அதில் இந்த கபாலத்தில் ரொப்பி அந்த வினையை தீர்க்கிறான். புன்புரிந்த வாகத்தான் அப்போ இந்த இப்போ இருக்கானே அவனுக்கு அப்படி கிருப்பை பண்ணானே அவனுடைய தாழ் பணிவார். யாரெல்லாம் அவனை போய் அண்டுவாளோ அவகிட்ட அவன் எப்படி இருப்பான், எனக்கு ஒன்றுமே வேண்டாம், எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு நீ தான் வேணும், எதுவுமே தேவையில்லைங்கிறவங்கிட்ட இவன் என்ன இவன் தாசனா போடுவான். அவகிட்ட அந்த மாதிரி இருக்கிறவங்கிட்ட இவன் தாசனா போடுவான். கதவை ரெண்டா கா சாத்திட்டு வரான் அந்த ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர். கதவை சாத்தினு உள்ள அவர் பாட்டு பாட ஆரம்பிச்சானா அவன் பாட்டு ஆட ஆரம்பிச்சிருவான், முடிஞ்சு போச்சு. எதுக்கு இப்போ இவன்லாம் கூட்ட வரமாட்டானே, அவன் பாட ஆரம்பிச்சா ஆட ஆரம்பிச்சிருவார். எவ்வளோ பாட்டு கேட்டால் தெரியும் ஆடு இருக்காருன்னு, நம்ம வேற ஒன்றும் இல்லை. இந்த பாட்டினுடைய அமைப்பு பார்த்தா தெரிஞ்சிடும்.
நீலவானந்தனில் ஒளி வீசுநீலவானந்தனில் ஒளி வீசு நிறை மதியோ உன்முகமே கண்ணா நீலவானம் தனில் ஒளிவேசும் நிறை மதியோ உன்முகமே கண்ணா நிறை மதியோ உன்முகமே கோல வண்ணம் காட்டி குழலிசையை கூட்டி கோல வண்ணம் காட்டி குழலிசையை கூட்டி மோன நிலையில் எம்மை ஆட்டி வைத்த எம் இறைவா.
அப்படியே பாடிட்டே போறார்.
அன்றலர்ந்த நறுமண மலரோ மலரிதழோ
அப்படின்னு பாடுற பகவானுடைய வர்ணனை தானே. கிருஷ்ண நேரம் ஆடுறான், தித்த ஜம் கதி ஜதி வேற போடுவார். என்ன அவருக்கு ஆடணுமா?
தித்தஜம் தஜம் தரிதா தித்தஜம் தஜம் தரிதா.
கிருஷ்ண ஆடுறா போல இருக்கும் நேரம். எவ்வளோ பாட்டு பாடுருக்கார் இந்த மாதிரி ஒன்றா ரெண்டா. இவர்கள்கிட்ட அடிமை ஆகிடும், எதுவுமே வேண்டாம் நீ தான் ஒன்று கேட்குறவங்ககிட்ட அடிமை ஆகிடுவோம், அவ்வளோதான். அவனால் ஒன்றும் பகவானால் ஒன்றுமே பண்ண முடியாதான். இந்த ஊத்துக்காடு வெங்கடகவி என்ன சொன்னாலும் கேட்டிருக்கார், ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர் என்ன சொன்னாலும் கேட்பான் கிருஷ்ணன். எவ்வளோ பாட்டு பண்ணிருக்கார், ஒன்றா ரெண்டா. அவராட்டம் கொஞ்சம் யாராலும் முடியாது.
கண்ணல்ல போயந்தன் கண்ணல்ல போ
பெருமாள்கிட்ட போனால் அப்படி கொஞ்சம் வருமோ, என் கண்ணே என் முத்தே நறுக்க பாட வருமோ, நான் கஷ்டப்படுறேன் அதை பண்ணால் தேவையா எவ்வளோ என்ன பண்ணாலும் கஷ்டம் விடிய மாட்டேங்கிறது. இப்படி தானே வருது பகவான்கிட்ட போனால். அவர்களுக்கு அந்த மாதிரி ஒன்றுமே இல்லையே, ஆச்சரியமாக தானே இருக்குது. அதை நினைக்க பார்க்கும்போது சுயநலம் இல்லாத ஒரு பக்தி, சுயநலம் இல்லாத ஒரு பிரேமை, சத்தியமான ஒரு பிரேமை. நாம் எதோ எதிர்பார்த்து போகிறோம், எது கொடுத்தாலும் பிரேமை, கொடுக்காட்டாலும் ஏதோ கொடுப்பான் போட்டிருக்கேன், ஏதோ சமாதானத்தை பண்ணிட்டு வந்துடும். எதுவுமே எதிர்பார்ப்பு இல்லை, உயர்ந்ததான தத்துவத்தில் ஆசை, அவ்வளோதான். அவளுக்கு அப்படி தான் நான் இருக்கா, அவள் தான் இருந்திருக்கா. அதெல்லாம் நினச்சி நினச்சி பார்த்தேன்னா ஏன் இவன் ஓட மாட்டான் இப்படி தன்னை கீறி ரத்தத்தை கொடுத்து ரொப்பற இந்த பகவான். அவன் என்ன சொன்னான், தாழ் பணிவார் கண்டீர் அமரர்த்தாம் போகத்தால் பூமி ஆழ்வார். என்னென்ன இந்த சௌக்கியம் இக சௌக்கியம் பர சௌக்கியம் எல்லாத்தையும் எப்படியாவது கொண்டு கொடுத்துருணும்னு பார்ப்பானா, எப்படியா கொடுத்துட்டா தேவையில்லான்னு பார்ப்பானா. ஒன்றும் இல்லை, அவன் என்ன சொல்கிறான், அந்த வராகாவதார சரம ஸ்லோகத்தில் ஸ்திதே மனசி சுஸ்வத்தே சரீரே சதியோன்மரக தாது சாமிய ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபஞ்ச மாஜம் மாமஜம் ததஸ்தம்ரியமானந்த காட்ட பாஷான சன்னிபம் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதிம்னு சொல்கிறான். என்னென்னா எப்பயோ நல்லா எல்லாம் உடம்புலாம் விகாரம் அடையாமல் மனசெல்லாம் சுத்தியாக இருக்கிற சமயத்தில் இவ்வளோ கிருபை நமக்கு பண்ணானே பகவான் அப்படின்னு நினச்சிட்டான்னா இவனுடைய பிராண சமயத்தில் பிராண வியோகம் மாற சமயத்தில் எல்லாத்தையும் மறைச்சி அவனுக்கு பாக்கி எல்லாத்தையும் மறக்கடிக்க பண்ணி அப்பா எனக்கு தெரிகிறதா அம்மா எனக்கு தெரிகிறதான்னு எல்லாம் கேட்கறது எல்லாத்தையும் அவெல்லாம் அண்ணனை தள்ளி தன்னுடைய திரும்ப மண்டலத்தை காமிச்சு அந்த ஜீவனை அழகாக மடித்து இப்படி எடுத்துன்னு போயிடுவாங்கிறான் ஆச்சாரியெல்லாம் ஜாக்கிரதையாக அப்படி எடுத்துன்னு போயிடுவானா தான் வந்து நேராக எடுத்துன்னு போயிடுவானா யார்ட்டையும் விடமாட்டானா அப்படி ஒரு கமிட்மெண்ட் வச்சு அப்படி ஒரு ஆசை வச்சுக்கிறான். கமிட்மெண்ட்னு ரொம்ப கம்மி வார்த்தை, இங்கிலீஷ் வார்த்தை போடக்கூடாது இதுக்கு, முடிவு பண்ணுற இதுக்கு டிரான்ஸ்லேஷனே கிடையாது. அவள் என்ன பாவ பரிவாகம் அப்படி இருக்கு, அப்படி இருக்கிற பகவான் வச்சு தாழ்வு அமரர்தான் அங்கே அழிச்சுன்னு பண்ணுவான். இங்கே என்னன்னா இங்கேயும் என்ன உண்டோ சகல சௌக்கியத்தை பெரிய அடியார்கள் எல்லாம் கஷ்டப்படுறேன் கஷ்டப்படுறையா கஷ்டப்படுறேன் தியாரம் பற்றி எல்லாரும் சொன்னோம். வேஷ்டி கொடுத்தார் ஒருத்தர், உங்கள் வாத்தியார் உங்கள் இவர் என்ன இவ்வளோ ரொம்ப மோசமான வேஷ்டி கட்டின்னு நல்ல வேஷ்டியாக வச்சுக்கிட்டுமே, வெறும் கதை இல்லை அவளுடைய தன்மை அடியார்களுடைய எப்படி இருப்பாங்கிறது. கோபூர் சுந்தரேச முதலியார் ஒருத்தர் இருந்தார், அங்கே போனார், அங்கே நிறைய கதையெல்லாம் பாட்டெல்லாம் பாடினார், அவர் ரொம்ப சந்தோஷம். இவர்கிட்ட பணம் கொடுத்தார் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டார். இவருடைய சிஷ்யர் ஒருத்தர் எங்கள் வாத்தியாருக்கு ஒன்று, அவர் ரொம்ப நல்லவர், சிஷ்யர் ஒன்றும் திருடர் இல்லை, வாத்தியார்கிட்ட ரொம்ப அக்கறை உள்ளவர். அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு எங்கள் வாத்தியாருக்கு உலகம் தெரியாதவர், எங்கிட்ட கொடுங்கன்னு வாங்கி வச்சுட்டார் அப்படின்னு வாங்கி வச்சுட்டார். அங்கே போகும்போது திருப்பதியிலேருந்து திருப்பதி போகிற வழியில் நாகலாபுரத்தில் திருடன் வந்துட்டான். இவர் சொல்கிறார், இவர் பல்லக்கில் போகிறார், பல்லக்கில் தூக்கின்னு போகிறார் சிஷியாலாம் வர, அப்படி பல்லக்கில் எழுந்துள்ள பண்ணி கொண்டு போகும்போது இந்த திருடர்களை சுற்றி வர எல்லாரும் அவர்கிட்ட சொன்னோம்னா அவர் ராமநாம ஜபிச்சுட்டு இருப்பார், லட்சம் ராமநாம சொல்லுவார் ஒரு நாளைக்கு. திருடம் வரட்டும் மேடம் நம்மகிட்ட ஒன்றும் இல்லைன்னா நம்மளை விட்டுட்டு போயிடுவான்டா நீ கவலைப்படாதான்னு சொல்லி ஒரு பாட்டு ராமநாமம் வச்சுட்டு இருக்காரு. அப்போ தான் சொல்கிறார், நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன் உள்ள கொடுத்துருந்தார். ரொம்ப சுதந்திரமான சிஷ்யர் அவர், அவர் தான் இவருக்கு தளியெல்லாம் பண்ணி போடுவார். தஞ்சாவூர் ராமராவன் வந்தார், அவர் தான் பண்ணி போடுவார். அவர் சொல்கிறார், இல்லை அது வந்து இல்லை இந்த மாதிரி வாங்கி வச்சுருக்கேன், நான் தான் வாண்டான்னு சொன்னேன்னாடா, இல்லை நான் வாங்கி வச்சுட்டேன், அது ஸ்ரீராமநவமிக்காக வாங்கிட்டேன் அப்படின்னு கத்துறார். உடனே நான் ஸ்ரீராமநவமி உற்சவத்துக்காக இருக்கேன், ராம தூக்கி எரி அதை அப்படிங்கிறார், தூக்கி எரி அப்படிங்கிறார். ராமன் படனா ராமனே எடுத்துப்பான் காப்பாற்ற வேண்டாம் தூக்கி எறிடாது அப்படி இருப்பா. அவர் சொல்கிறார், ஏண்டா நான் என்னமோ அந்த சுந்தரேச முதலியாரை பார்த்து இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு நான் நினச்சிட்டுருக்கேன், இப்படி சம்சாரத்தில் மாட்டி இவ்வளோ உடல்றானே கஷ்டப்படுறானே, பெரிய நடுவில் நல்ல சத்சங்கத்தை ஆதரிக்கிறான் போ, இதில் படிச்சுப்பவன் நான் அவனை பார்த்து வருத்தப்படுறேன், அவன் என்னடா எங்கிட்ட பணம் காசு இல்லைன்னு என்ன பார்த்து அவன் வருத்தப்படுறான், இதனடா வேடிக்கைதான் அவன் அப்படி இருப்பாளாம். நாம தான் நினச்சிக்கிறோம் அடியார்கள் கஷ்டப்படுறான்னு நாம நினச்சிக்கிறோம் ஒழிய அவள் கஷ்டமே கிடையாது. இந்த மனசு தானே எல்லாத்துக்கும் காரணம், கஷ்டமா கஷ்டம் இல்லையாங்கிற மனசுந்தான் காரணம், அவள் கஷ்டமே பட மாட்டாளாம். அதனால என்னன்னா அமரர்த்தம் போகத்தான் இங்கேயும் ராஜாவாட்டு இருப்பா, ஒன்றும் பண்ண முடியாது அவன். உண்மையான அடியானா இருந்தா அவனை ஒன்றுமே பண்ண முடியாது. ராஜா தானே, இந்த சரபோஜி ராஜா இருந்தானே, தூக்கிண்டுவான்னா வைத்தலி வந்துடுத்து, அடிச்சிருவேன்னா வைத்தலி வந்துடுத்து, ஏதோ ஒன்று பண்ணுவான் பகவான். இவர் ஒன்றுமே பண்ணலை, கடைசியில் இவன் வந்து தெருவில் நின்று இவன் பஜனை கேட்குற மாதிரி பண்ணிட்டார் பகவான். அப்படி தான் நடந்தது, அப்படி இருப்பா ஒன்றுமே பண்ண முடியாது அவள், எம்பெருமானே எல்லாம் அப்படின்னு நினச்சிக்கிற வாழை ஒன்றுமே பண்ண முடியாது. பகவானுக்கும் துர்லபமாக அந்த மாதிரி அடியார்கள், அவகிட்ட எவ்வளோ பிரீதி எவ்வளோ பிரேமையை காட்டுவான். ஆனால் புன்புரிந்த ஆகத்தான் தாழ் பணிவார் கண்டீர், என்னென்னா அமரர்த்தம் போகத்தால் பூமி ஆழ்வார், இங்கேயும் அவன் ராஜா வாழ்றப்பான் அங்கேயும் அவனுக்கு பரமபதம் எப்போ வரப்போகிறேன்னு நான் கேட்டுருப்பேன். இப்படி அடியார்களுடைய மேன்மை எம்பெருமானுடைய குணம் இதெல்லாம் சொல்ல அனுபவிக்கிறார் ஆழ்வார்களில் ஆச்சரியமாக இருக்கும். ஒரு ஒரு பாசுரத்துலேயும் ஒரு ஒரு விதமான அனுபவம் இருக்கும்.
வாரி சுருக்கி மதகளிரைந்தினையும் வாரி சுருக்கி மத களிரைந்தினையும் சேரி திரியாமல் செல் நெறி கூறிய மெய்ஞானத்தால் உணர்வார் காண்பரே கூறியமைஞானத்தால் உணர்வார் காண்பதே மேல் ஒரு நாள் கூறியமைஞானத்தால் உணர்வார் காண்பரே மேல் ஒரு நாள் மேல் ஒரு நாள் கை காத்தான் கழல் வாரி சுருக்கி மத களிரைந்தினையும் சேரி தெரியாமல் சென்னறி கூறியமை ஞானத்தால் உணர்வார் காண்பரேய கூறியமை ஞானத்தால் காண்பரே கூறியமை ஞானத்தால் உணர்வார் காண்பரே மேல் ஒரு நாள் கைநாகம் காத்தான் கழல்
யானையை கட்டுப்பாட்டில் எப்படி கொண்டு வருவான் அப்படின்னு சொல்கிறார். ஒரு யானை இருக்குது, அது எப்படி கட்டுப்பாட்டில் கொண்டு வருவான் தெரியுமோ? அதுக்கு தீர்த்தம் கொடுக்குறான் இல்லையா சாப்பிட்றதுக்கு, அந்த அவன் அதனுடைய அளவை வச்சு அதனுடைய மத ஜலம் ஏறுவது குறைவது என்பது நிகழும். மத ஜலம் ஜாஸ்தி ஆச்சுன்னா மதம் பிடிக்கும் யானைக்கு, மத ஜலம் கம்மியாக இருந்ததுன்னா மதம் பிடிக்காது. அப்போ மத ஜலம் கம்மியாக இருக்கணும்னா வாரி சுருக்கணும், வாரினா தீர்த்தம், வாரி சுருக்கி மதக்களிர் ஐந்தினையும்ங்கிறார். இங்கே என்ன மதக்களிர் ஐந்தினையும்னா செவி வாய் கண் மூக்கு உடல் என்ற ஐம்புலனும் அப்படிங்கிறார். ஆழ்தே ஆழ்வாரே சொல்கிறார் முன்னாடி, செவி வாய் கண் மூக்கு உடல் என்ற ஐம்புலன். அஞ்சு யானையா, யானையை கட்டுப்படுத்துறது எவ்வளோ கஷ்டம், நம்மளால் முடியுமோ யானையை கட்டுப்படுத்த முடியுமோ? அது மாதிரியாது. அப்போ யானையை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு வழி சொல்கிறார் பின்னாடியே, வாரி சுருக்கிங்கிறது. அதுக்கு ஆகாரம் கொடுக்க, அந்த இந்த ஆகாரமான அந்த ஜலத்தை கொடுக்கக்கூடாதான் ஜாஸ்தி. அப்போ இந்திரியங்களுக்கு புலன்களுக்கு ஆகாரமானதை நீ கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறார். வாரி சுருக்கி மதகளிர் ஐந்தனையும், மதக்களிர் ஐந்தனையும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்குன்னு ஒரே அடியாக ஜலமே கொடுக்காம இருந்தேன் செத்து போயிடும். எது தேவை எவ்வளவு தேவைங்கிறத பார்த்து கொடுத்து அதுக்கு போக்கியமாக இருக்கணும், அதே சமயத்தில் அதுக்கு போதை ஏறக்கூடாது, அப்படி கொடுக்கணும். வாரி சுருக்கி மதக்களிர் ஐந்தனையும் சேரி தெரியாமல் திரியாமல் செந்நெறி. அது அங்கங்கேயும் அலையவிடாது, காட்டிலேயும் அலையவிடக்கூடாது யானையை. காட்டில் ஹதாகதம் பண்ணும், நாட்டிலையும் அலையவிடக்கூடாதான், ஹதாகதம் பண்ணும். என்னென்ன நம்மளை நம்மளுடைய இந்திரியங்கள் தான் சொல்கிறோம், கண்டதே காட்சி கொண்டதே கோலம் அப்படின்னு இருக்கக்கூடாது. யாரோ ஒருத்தன் இருக்கான்னு வெளியூரில் இருக்கான், இல்லை ஏதாவது சினிமா சார் அப்படி இருக்கான்னா உடனே நம்மாத்து இருக்கா ஆம்பளை பொம்முன்னாட்டியில் அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கணும், அவசியமா என்ன தேவையில்லையே, அப்படி அவசியம் இல்லையே. நமக்கு நமக்கு நமக்குன்னு ஒரு பண்பு உண்டு இல்லையா, என்ன ஆழ்வார் இதை சொல்லிருக்கார, நீரே சொல்கிற வியாக்கியானத்தில் இருக்கு, நானே சொல்லலை, வியாக்கியானது உள்ளது தான் நான் சொல்கிறேன். நான் ஏதோ அட்வைஸ் பண்ணுறேன்னு தப்பாக நான் தவறாக நினச்சிட்ருக்கூடாது யாருமே, அதில் இருக்கிறத சொல்கிறேன். நாம் எப்படி இருக்கணும், நம்ம முன்னோர்கள் எப்படி வழிவகுத்தா, அது பிரகாரம் இருந்தால் ஆபத்தே இல்லையா. இன்னொத்த வந்து நமக்கு மஞ்சள் தடவிண்டா உடம்புக்கு நல்லதுன்னு இன்னொத்த வந்து நமக்கு சொல்ல வேண்டாம், நம்ம பெரியவா சொல்லிட்டா தேவையில்லையே, நமக்கே தெரியுமே, அதெல்லாம் நமக்கே தெரியும். அப்போ உனக்கு முன்னாடி இருந்தவா என்ன சொன்னாலோ எப்படி நடந்தாலோ அப்படி நட, அதை தாண்டி அனண்ட நட போகாத, உனக்கு நல்லது, வேற ஒன்றும் இல்லை. சாஸ்திராயச்ச சுகாயச்சான்னா சாஸ்திரம் எதுக்கு தெரியுமோ, நம்மளை போட்டு வருத்துறதுக்கு இல்லை, நமக்கு எப்படியாவது சுகத்தை கொடுத்துடணும், சௌக்கியத்தை கொடுத்துடணும். ரிஷிகள்லாம் ஆசைப்பட்டா, நீ கண்ணா பின்னா அலைய விட்டேன்னா கடைசியில் ஓடுற யானைக்கும் அழிவு, சுற்றி வருகிறவனுக்கும் அழிவு இல்லையா? அப்போ இந்திரியங்களில் அது அதனுடைய கட்டுப்பாட்டில் அது இல்லைன்னா எல்லாருக்கும் அழிவான். எவன் இந்திரியத்தினால எவன் விரட்டப்படுறானோ அவனுக்கும் அழிவு, விரட்டப்படுபவனுக்கும் அழிவு. நினச்சதை பார்க்கக்கூடாது, கண்டதை கேட்கக்கூடாது, நல்லா நமக்கு நல்லது கண்டதை சாப்பிடக்கூடாது, உடம்புக்கு ஆகாத நமக்கு தெரியறதோ இல்லையோ. அதே போல் இதெல்லாம் அந்த ஆத்மாவுக்கு நல்லது இல்லையா? நம்ம மனசுக்கு கெடுத்துருமா எல்லாத்தையும் நம்ம மனசுக்கு கெடுக்கிறது நமக்கே தெரியும் எது இதுன்னு. அதில் தள்ளி இருங்கிறார் அழுவார். மதக்களிர் ஐந்தினியும் சேரி திரியாமல் செந்நேரி நிறுத்து அப்படிங்கிறார். என்ன இப்படி நிறுத்துன்னு இவர் அப்படி சொல்லுவார், நிறுத்த முடியுமா அப்படி நிறுத்தணுங்கிறார். உனக்கு நல்லது நடக்கணும்னு நினச்சா நிறுத்து, இல்லைன்னா போ எக்கேடு கட்டுப்போம். சேரி தெரியாமல் செந்நேரி அப்படிங்கிறார். அப்படி பண்ணால் என்னதாகும்? கூறிய மெய்ஞானத்தால் இதுவும் எல்லாரும் சொல்றா, அனுபவிச்சு சொல்லாம இருப்பானா? ஸ்வீட்டு சாப்பிட சொல்லுவானா மாட்டானா? இன்னும் ஸ்வீட்டு சாப்பிடணும்னு நினைப்பானா மாட்டானா? இப்போ ஒருத்தர் இது வரைக்கும் ஸ்வீட்டே சாப்பிட்டதில்லைன்னு வச்சுப்பான், இது வரைக்கும் வாழ்க்கையில் சாப்பிட்டதில்லை, நான் சாப்பிட்டுருக்கேன் நிறையா, நான் அவன் நாக்கில் இந்த ஸ்வீட்டை வைக்காம ஸ்வீட்டு எப்படி இருக்கணும்னு உனக்கு உணர்ச்சி எப்படியா கொடுத்துடணும். 4 மணி நேரம் பேசினா போருமா? ஒரு ஜென்மா 100 வயசு 100 வயசு பேசினாலும் புரிய வைக்க முடியாது. அது நாக்கில் படணும், அப்போ தான் அந்த ரசம் புரியும்.
தல்லு புலல் நீலிபி நிமிஷமைன தாரகரும் பூனி நீஜ தார்த்தமுத்தெல்லிசி
சொல்றாரு. அவர் சொல்றது இவர் சொல்றார், தலுப்புல நீ நிலிப்பி நிமிஷமைன தாரக ரூபுனின், நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், தாரணம் பண்றவன் அவன், நீ அவன் உனக்கு அனுகிரகம் பண்ண வரும்போது நீ தடுக்காம இருந்தா போருமா, அவனே தாரணம் பண்ணிடுவான். தாரக அந்த வார்த்தையை பார்க்கணும், ஏதோ ராமுனி இல்லைன்னா தசரத ராமுனின்னு ஒரு வார்த்தை போடப்படாதோ அந்த இடத்துல, அதான் போடல. தாரக ரூபுனி தாரணம் பண்றவன், கடத்து விற்கிறவன், சகுதி எங்கேயா நீ விழுந்துடும், அப்படி ஜாக்கிரதையா அப்படி தூக்கி கொண்டு அரண்ட விடுவான். தாரணம் பண்றவன் தலுப்புல நீ நிலுப்பி நிமிஷமைன தாரக ரூபுனி நிஜ தத்துவம் உலன்னு தெளிசி. இதை தெரிஞ்சுட்டு ராமச்சந்திரன் பண்ணா தேவலாமே, ஏதோ ராஜா இருந்தா ஆண்டான் தர்மாத்மா அப்படின்னு நினைச்சு ஏமாந்துடாத. ரமாயணி சபலாக்ஷுல பேரு, பெண்களுக்கும் ராமன் பேரு.
காமாதுல கோருவாரு பேரு ராமாயணி பிரம்ம முனக்கும் பேரு.
இது எல்லாத்தையும் இந்திரியங்களால் பார்க்கப்படுறவன், கண்ணால் நீ எதை பார்க்குறியோ அது பிரம்மம் இல்லையா, கண்ணு எதுனால பார்க்குறதோ அது பிரம்மம் அப்படின்னா, காதால் நீ எதை கேட்குறியோ அது பிரம்மம் இல்லையா, எதுனால காது கேட்குறதோ அது பிரம்மம் அப்படின்னு சொல்லிட்டு வருது வேதம். அதான் பிரம்ம சப்தம், ராமாயணி பிரம்மம் உனக்கு பேர். நீ எங்கே அதுக்கு எல்லாத்துக்கும் கீழே, அதுக்கு கீழே, அதுக்கு கீழே அது இருக்குன்னா, நீ உன்னால் குனிய முடியாத இடத்துல அது இருக்குது, இல்லைன்னா நீ அண்ணாந்து பார்க்க முடியாத இடத்துல அது இருக்குது. நீ எப்படி நீ உன் புத்திசாலி தந்தாலும் அதை கண்டுபிடிக்க போகிற? அங்கே புத்திசாலித்தனமே என்னென்னா தன்னை ஒப்படைக்கிறது தான், எம்பெருமான் நம்மளை ஒப்படைக்கிறது தான். தாரக ரூபனி நிஜ தத்துவம் இல்லைன்னு தெரிஞ்சு தானே சொல்கிறார் அவர். இங்கே ஆழ்வார் என்ன சொல்கிறார்னா, கூறிய மெய்ஞானத்தால் காண்பரே, மெய்ஞானம் மெய்ஞானம் கூறிய மெய்ஞானம் அது மூணாக பிரிச்சுட்டாங்க. ஏன்னா ஒன்றுத்துக்கு ஒன்று விசேஷம், அட்ஜெக்டிவ் அதுக்கு. ஞானம் மெய்ஞானம் கூறிய, என்ன மோகாசகா மோககர்மா மோகஜானு அதுவும் சொல்கிறார் இல்லையோ, எதையோ ஒன்றத்தை பிடிச்சது இதுதான் ஞானம் அப்படின்னு மூடத்தனமாக இருப்பாளாம். இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல கிருஷ்ணனுக்கு, இப்படி இருந்தானே என்ன பண்ணுறது நம்ம, அவன் உன்னை புரிஞ்சுட்டு இருப்பான், வேற எவன் எப்படி மாற்றி சொன்னாலும் அதை ஒத்துக்க மாட்டான், கேட்கவே மாட்டான். டீச்சபிளாக இருக்கணும் இல்லையோ, இல்லைன்னா எப்படி சொல்ல முடியும், கேட்க மாட்டான், முரடன், கேட்கவே மாட்டான், என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். அப்படி இருக்கிறவன் இருக்கணும் இல்லையோ, அப்படி இருக்கப்படாதான் ஞானங்கிறது, மெய்ஞானமாக இருக்கணும். அது என்ன மெய்ஞானம், நீ பண்ணுறத பலாபேட்சை இல்லாமல் பண்ணணும், எதையும் எதிர்பார்க்காம செய்யணும். முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கணும் என்னென்னா, இப்போ நம்ம சொன்னோம், அப்போ இந்திரியங்கள்லாம் இந்திரியங்களுடைய சக்தியினால் இந்திரியங்கள் பார்க்கல, வேற ஒருத்தனோட சக்தினால் அது பார்க்குறது, அது கேட்குறது, அது செய்யறது, எல்லாம் நம்ம அப்படி தானே பண்ணுறோம். இன்னொருத்த சக்தினால் தான், என்ன மனுஷனுடைய சக்தியில் தான் இது இயங்குறதுன்னு வச்சுப்போம். எவனாவது ஒருத்தர் சாகாமையோ இருக்கணுமே இவ்வளோ வருஷமா, இல்லையே? அப்படி ரிஷிகள் மகரிஷிகள்லாம் இருக்கா வச்சுட்டு சுத்தின் இருக்கா மேலே, மகர்ஷிகள்லாம் இருக்காளே அந்த மாதிரி, எப்படி இருக்கா? எம்பெருமானுடைய கிருப உள்ளவனா திருவன் இருக்கானே, திருவன் வச்சிருக்கான். இந்த கல்பம் முடிகிற வரைக்கும் நீ பாட்டு இருப்பான்னு இருக்கான், அவன் பாட்டுருப்பான். அப்போ அவனுடைய கண்ட்ரோல், ஒருத்தன் கண்ட்ரோலில் இருக்கு எல்லாமே. வாழ்க்கைங்கிறது அவன் கண்ட்ரோலில் இருக்கு, உயிர்ங்கிறது அவன் கண்ட்ரோலில் இருக்குன்னா அப்படித்தானே இருக்கு. அப்போ நீ உனக்கு சொந்தமானவனா இல்லையா? இல்லையா? இப்போ இதை நான் என்ன வேணா செய்யலான்னு வச்சுக்கோங்க, அப்படின்னா இது என்னோடதுன்னு அர்த்தம். அப்படி கிடையாது நம்ம லைஃப். ஒரு மாட்டை வந்து இப்படி கட்டிடுவான், முளையில் கட்டுவான், நீட்டை கயிறு இருக்கும், அது இப்படி இப்படி சுற்றி சுற்றி வரும், தான் ஃப்ரீயாக இருக்கும்னு நினச்சிட்டு இருக்கும், அது தூங்கும் போது கட்டிகிட்டு போயிடுவான். திடீர்னு எழுந்து ஓடும்போது அங்கங்கெல்லாம் ஓடும்போது ஒன்றும் தெரியாது, அந்த கயறினுடைய லெங்க்த் இருக்குது பாருங்க, அது தாண்டினா டங்குன்னு இழுக்கும், ஐயோ அப்படி சொல்லி அதே வட்டத்துக்குள்ளே சுற்றி சுற்றி வர வேண்டிதான். அது போலயா நமக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம், அது போல நமக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம், இதை நீ சுற்றி 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 வர வேண்டிதான். அப்போ உனக்கு ஒருத்த சுதந்திரம் கொடுத்துருக்கானாலே நீ சுதந்திரம் இல்லைன்னு தானே அர்த்தம், இல்லையா? சரி, சுதந்திரம் நமக்கு கொடுத்தவன் என்ன, அவன் ராட்சசனா, அவன் என்ன பேயா பிசாசா, கெட்டவனா, இல்லை நமக்கு கெடுதல் பண்ணணும்னு நினச்சினு சுதந்திரம் கொடுக்காம விட்டானா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். இல்லையா? அடுத்த தானே லாஜிக்கலாக நம்ம அடுத்த தானே யோசிக்கணும். இல்லை உனக்கு ஏதோ பெரிய நன்மை, அண்ணன் வந்து கிணறு இருக்கு, இன்னெண்ட வந்து சமுத்திரம் இருக்குது, இன்னெண்ட வந்து நெருப்பு இருக்குது, இதெல்லாம் நாலா பக்கமும் நாளாக இருக்குது, அதனால் அப்படி கட்டி வச்சுருக்கான் அப்படின்னா ரொம்ப நல்லவன் ஆச்சு அவன். அப்போ நீ உனக்கு சொந்தமானவன் இல்லை, இன்னொருத்தனுக்கு சொந்தமானவன். சரி, அவன் நல்லவனாக கட்டவனா, அவனாட்டும் நல்லவன் உலகத்திலே கிடையாது. அப்போ நீ என்ன பண்ணணும், இது எவனுக்கு சொந்தமானதோ அவனுக்கு தானே அது ஆட்படணும், அதான தர்மம். சொத்துக்காரன் எவனோ அவனுக்கு தானே அது ஆட்படணும், அவனுடைய சௌக்கியத்துக்கும் அவனுடைய சந்தோஷத்துக்கும் இலக்காக தானே இது இருக்கணும். அப்போ நாம் என்ன இருக்கணும்னா, நாம நம்மடவன் கிடையாது, நாம் நம்ம நம்ம நம்மளை உடையவன் ஒருத்தன் உண்டு, அதை முதல்ல புரிஞ்சுட்டோன்னு வச்சுக்கோங்க. நாமே நம்மளுக்கு சொந்தமானவன் இல்லை, அவனுக்கு சொந்தமானவன். அப்படின்னா நாம் பண்ணுற கர்மம் எப்படி நமக்கு சொந்தமானது, நம்ம பண்ணுற டியூட்டி எப்படி நமக்கு சொந்தமானது, அதனால இந்த நம்ம நாம் பண்ணுற இந்த அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோமே, இந்த கர்மா இதுக்கு எம்பெருமான் தான் உள்ளிருந்து சக்தி கொடுக்குறான், இதை பண்ண வைக்கிறான், அதனால் இதை எம்பெருமானுக்கே அர்ப்பணம் பண்ண வேண்டியது அப்படிங்கிறது இந்த கர்மத்தை தியாகம் பண்ணுறது. நமக்கு இல்லாமல் தியாகம் பண்ண, தியாகம் இல்லை அதான் யதார்த்தம், அதை உணர்றது கர்ம தியாகம். என் கர்மா இல்லை, நான் பண்ணுற டியூட்டி என்னோடது இல்லை, அவனுது, அவன் கைங்கறியாது அப்படின்னு நினச்சின்னு பண்ணுறது கர்மத்தை தியாகம் பண்ணுறது, கர்த்திருத்த தியாகம். நான் பண்ணலை, ஏன்னா உள்ளுக்குள்ளே இருந்த ஒருத்தர் இயக்குறானோ இல்லையோ, அந்த அந்த டியூட்டி அப்படிங்கிறத தியாகம் பண்ணிவிடுறோம், நம்மளது இல்லை அவனுது, அதை பண்ணுறது நாம இந்த சரீரத்தை கொண்டு தானே பண்ணுறோம், இந்த சரீரத்தை உள்ளே இந்த அவன் இயக்கிறான் அப்படின்னு புரிஞ்சுட்டோம்னா கர்த்திருத்துவ தியாகம். நம்ம நாம் பண்ணலை, அவன் எவ்வளோ நாள் விருப்பப்படுறானோ அவ்வளோ நாள் இதை நம்ம பண்ணிட்டு இருக்க போகிறோம் அப்படிங்கிறது கர்த்திருத்துவ தியாகம். நாம பண்ணலை, அது பண்றவன் ஒன்றுத்த கர்த்திருத்துவ தியாகம். கர்மாவும் ஒன்றுது இல்லை, பண்றவனு நீ இல்லைன்னா இதனுடைய பலன் எப்படி உன்னோடது? கர்ம பல தியாகம், மூணு விதமான இது, மூணு இது கர்மயோகம்னு பெறுது, இதுதான் கர்மயோகம். எல்லாத்தையும் பகவானுக்காக பண்றது, பகவானுக்காக பகவானுடைய கர்மா பண்ணு வைக்கிறவன் பகவான், இதனுடைய பலன் எம்பெருமானுக்கே. இப்படி கொஞ்ச நாள் இருந்தா என்ன எடுத்து தெரியுமோ, அப்படியே ஒடுங்கிடும் மனசு, அது ஒண்ணுமே பண்ண முடியாது, அதால அப்படி அடிச்சா எப்படி இறங்கும், அப்படி இறங்கிடும் மனசு. மனசு ஒடுங்கித்தினாதான் சித்த சுத்தி ஏற்படும், சித்த சுத்தி ஏற்பட்டால் தான் பாக்கி விஷயம்லாம் புரிய ஆரம்பிக்கும். நமக்கு அகங்காரம் இருக்கா, நம்ம நல்லவனா கெட்டவனா மோசமானவனா அப்படிங்கிறது அப்போ தான் புரியும், அப்போ தான் புரியும். அப்போ சித்த சுத்தி வந்துடும், இது கர்மயோகத்தினால சித்த சுத்தி. ஆழ்வார் இதை சொல்கிறாருன்னா, ஆழ்வார் இதை சொல்லி அதுக்கு அடுத்து ஒன்று சொல்கிறார் பின்னாடி, மெய்ஞானமா அது கூறிய மெய்ஞானம். அப்போ என்னென்னா, இதனுடைய திரண்ட பொருள் என்ன, சித்த சுத்தி ஏற்படுத்துறோம், சித்த சுத்தி ஏற்படுத்தே பக்தி ரூபமான ஞானமா, சேமுஷி பக்தி ரூபா அப்படிங்கிறார் சிவபாஷ்யத்தில் சுவாமி. பக்தி ரூபமான ஞானம், அதாவது எல்லாம் எம்பெருமானுடைய சொத்துன்னா எம்பெருமான உயர்ந்தவன குணங்கள் உடையவன் அப்படின்னா எம்பெருமானுக்கு ஆட்பட வேண்டியதானே, அப்படி இந்த பக்தி ரூபமான ஞானம் அது ஏற்பட்டு போச்சுன்னா நாம சுதந்திரன் இல்லை, நாம பகவானுக்கு சேஷப்பட்ட வஸ்து, நாம் பரதந்திரன் எம்பெருமானுக்கு பரதந்திரன் நம்ப எம்பெருமானுக்கு முகோல்லாசத்துக்கு உறுப்பாக நாம் இருக்க வேண்டியது அப்படின்னு நம்மளுக்கு எந்த எண்ணம் நம்மளுக்கு தோண்டி போச்சோ அப்போ கூறிய மெய்ஞானம் அது அதுதான் கூறிய மெய்ஞானம் வேற ஒன்றும் இல்லை. இது வந்து பேச்சளவில் இல்லை, இது உணர்வு பூர்வமாக இருக்கணும். இது பேச்சளவில் இருக்கும்போது பேச்சு தான் அது, இதுவே உணர்ச்சி பூர்வமாக இருந்துருதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ அவனுடைய உணர்ச்சி அவனால் கட்டுப்படுத்த முடியாது. என்னெல்லாம் என்ன பண்ணலாம்னு அவனுக்கு அவன் தாங்க மாட்டான். இப்போ ஆழ்வார்களும் எப்படி விளையாடினான், அடியார்களோட எப்படி விளையாடுறான், அது மாதிரி நம்மளோட சகஜமாக விளையாட ஆரம்பிச்சிடும். கூறிய மெய்ஞானத்தால் உணர்வார் காண்பரே. என்ன காண்பார்? மேலூர் நாள் கை நாகம் காத்தான் கழல். முதல்ல ஆணையில் ஆரம்பிக்கிறவர்கள் திருப்பி ஆணையில் முடிச்சிடுற அந்த வாசனத்தை. என்னன்னா நீ இந்த அஞ்சு யானையை அடைக்கினா, இந்த அஞ்சு யானையை நீ அடைக்கினா, நான் இப்போ சொன்ன மாதிரி என்னன்னா, அன்னைக்கு யானையை அன்னைக்கு யானையை காப்பாற்றுறதுக்கு வந்த வந்தாலும் இல்லையோ அவன் வந்துடுவான் அப்படிங்கிற இந்த அஞ்சு யானையை நீ முதல்ல அடக்கு. ஏன் அந்த விருத்தாந்தத்தை இங்கே சொல்லணும், ஏன் அந்த விருத்தாந்தத்தை இங்கே சொல்லணும் அப்படிங்கிறது, ஏன் சொல்லணும்னா முதல்ல தானே நம்ம இந்திரியங்கள்லாம் நம்மளை இழுத்து தள்ளுறதோ இல்லையோ முதல்ல தானே அதெல்லாமே. அது மாதிரி முதல்ல வாயில் மாட்டின்ற யானை யாட்டம் தான் நாமும். அவங்ககிட்ட ஒப்படைச்சு நான் அவன் சொத்துங்கிறத தெரிஞ்சுட்டதோ இல்லையோ. ஆழ்வார் எப்படி இல்லை சொல்ற, கதனாகும் காத்தொழித்த கண்ணர் கண்டீர் அப்படின்னு சொல்கிறாரு. மாற்றரசர் மணிமுடியும் திரளும் தேசும் மற்றவர்தம் காதலிமார் குழையும் தந்தை கால் தலையும் உடன் கடலை வந்து தோன்றி கதனாகம் காத்தளித்த கண்ணர் கண்டீர் நூற்றிதழ்குள் அரவிந்தம் நுழைந்த வள்ளத்து இளங்கமையின் முதுவாளி பகுவாய் நண்டின் சேத்தலையில் வெண்முத்தம் சிந்து நாங்கூர் நாங்கூர் பாசுரத்தை படும்போது எல்லாத்தையும் அனுபவிக்கிறது. கதனாகம் காத்தளித்த கண்ணர் நாகம் நாகம்னா அதுக்கு என்ன பேர் எப்படி வந்து நாகம்னால எல்லாரும் இதை பார்த்து ஏன்னா அது கத்தித்து மூலமேனு கத்தித்து இல்லையா. கத்தின உடனே தேவர்கள்லாம் ஒத்தனை ஒத்தன் பார்த்துக்கிறான் நாகம் நானா, நான் என்ன கூப்பிடலை அப்படின்னா என்ன கூப்பிடலை என்ன எல்லாம் யானையை பார்த்து ஒருத்தர் பார்த்து சொல்லிக்கிறான் நாகம் நாகம் நாகம். ஏன்னா அவன் மூல வஸ்து இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நினைக்கிறானோ இல்லையோ நம்ம ஒரு தேவன் அவன் ஒரு தேவன் நினைக்கிறானே அந்த சந்தர்ப்பத்தில் இந்த அப்போ என்ன தெரியுமா நினைக்கிறாளாம் ரிஷிகள்லாம், ஐயோ ஐயோ நம்ம ஒரு யானையாக பிறக்காமல் போய் போயிட்டோமே தபஸ் பண்ண வெள்ளி நிற்பங்கிற திருமாலையில் பெண்ணுலாம சடையினானும் பெருமனம் உன்னை காண்பான் எண்ணிலா ஊழி ஊழி தபம் செய்தார் வெள்கி நிற்ப விண்ணுளார் வையப்ப வந்து ஆனைக்கன்று அருளை இந்த கண்ணுரா. இந்த ஆனைக்கு அவன் கிருப பண்றதுக்கு வரும்பொழுது இவள் நாகம் நாகம் இந்த தேவர்கள்லாம் சொல்லிட்டு இருக்கா, தபஸ் பண்றவார்கள் பிரமாதமா தபஸ் பண்ற ரிஷிகள்லாம் வெள்கி போனாலும் ஐயோ இது மூலமேன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு அவன் சொத்து அப்படிங்கறது தன்னுடைய பிரயத்தனத்தை விட்டு கத்திதே கத்தின உடனே இவன் வந்தானே அசட்டுத்தனமாக இதனால கண்ணை மூடி தபஸ் பண்ணோமே அவங்ககிட்ட இந்த ஒரு பக்தி அதிசயம் நமக்கு வரலையே அப்படின்னு வெள்கி போனார்கள் அப்படின்னு பிரியாச்சம்பளை வியாக்கியானம். ஏன்னா வெள்கி நிற்பன்னு சொல்லுவானே ஏன் சொல்லணும்னு அவர் கேள்வி கேட்கற. இனிமேல் ஒருத்தன் வியாக்கியானம் பண்ண முடியாது அந்த மாதிரி வெள்கி நிற்ப. அப்போ என்னன்னா இது முதல்ல இழுக்கிறது நம்மளை இழுக்கிறது இந்த முதல்ல வாரிசுருக்கி மதக்களி மதக்களி ஐந்தனையும் சேரி தெரியாமல் செந்நெறி நம்மளை அப்படியே பிடிச்சி இழுக்கிறது இல்லையோ அது அப்படி இழுக்க விடாமல் அப்படி வந்து பிடிச்சி காப்பாற்றிடுவான். அதனால அந்த விருத்தாந்தத்தை சொல்கிறார் சத்து நாகவர ஸ்ரீமான் நாராயண பாராயணா அப்படின்னு விஷ்ணு தர்மம் சொல்கிறது. பரமாபதம் ஆபன்னோ மனசா சிந்திய ஹரிம் சத்து நாகவர ஸ்ரீமான் நாராயண பாராயணா. இப்படி இந்த யானையெல்லாம் இந்த கண்ணாபின்னு ஓடாம நீ தடுத்தேன்னா அந்த யானையை காப்பாற்றினவன் வந்துடுவான் இந்த கஜேந்திர வரதன் உங்ககிட்ட வந்துடுவான் அப்படிங்கிறார் இந்த பாசுரத்தில்.
கடலுன்றெடுத்தொரு கை சுற்றி ஓர் கைமே
சுழலும் சுரா அசுரர்கள் அஞ்ச கழலொன்றெடுத்து உருகை சுற்றி ஒரு கை மேல் சுழலும் சுராசுரர்கள் அழலும் செருவாழி ஏந்தின அழலும் செருவாழி ஏந்தின சேவடிக்க செல்ல சேவடிக்க செல்ல மறுவாழி நெஞ்சே மறுவு ஆழி நெஞ்சேய மகிழ்ந்து மறுவாழி நெஞ்சே மகிழ்ந்து முன்னாடி சொன்னமே தாரன் நீ பிரயத்தனம் போல நீ ஒரு பிரயத்தனம் பண்றியா அதுல என்னன்னா அவன் அனுகிரகம் பண்றதுக்கு வரும்போது நீ தள்ளாம இருந்தா போறும்னு சொன்னமே அதை சொல்றது இதுல பெருசு பண்றது அவன் கிருபை பண்றதுன்னு வந்திருக்கான் பலி சக்கரவர்த்தி அசுரர் வேந்தன் யாகம் பண்ணுறான் அடுத்து இந்திரன் ஆகிட போகிறான்ங்கிற பயம் இந்திரனுக்கு இந்திர பதவி போயிட போகிறதுங்கிற பயம் அடுத்து இந்திரனை வந்தான் அது வேறு விஷயம் இந்திர பதவி போயிட போகிறதுங்கிற பயம் பகவான்கிட்ட போய் சரணாகதி பண்ணான் பகவான் வந்தார் மூவடி வேண்டினார் எல்லாம் தெரியுமே நமக்கு இந்த சரித்திரம் உலகளந்தான் பெருமை வாமபாதத்தை மேலே தூக்கினார் இடது பாதத்தை மேலே தூக்குறார் நமுச்சின்னு ஒருத்தன் ரொம்ப புத்திசாலி அவன் பலி சக்கரவர்த்தி எவ்வளோ பெரிய வீரன் எவ்வளோ பெரிய புத்திசாலி அவன் எவ்வளோ பெரிய ஞானி அவன் சுக்கராச்சாரியார் சொல்றார் குரு இல்லையா அவர் சொல்றார் இது வந்து பகவானே தான் வந்திருக்காங்க பெருமாளே வந்திருக்கான் நம்ம ஏமாந்துடாத வாஸ்தவம் தான் பெருமாளே வந்திருக்கான் வாஸ்தவம் தான் பெருமாள் வந்து யார்ட்டையாவது கேட்பானா பெருமாளுக்கு கொடுத்தோங்கிற பெருமை நமக்கு இருக்க வேண்டாமா அத்தோடு இல்லை அவன் வந்து சாதாரண ஒருத்தன் வந்து கேட்டாலே நான் மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் பகவானே வந்து கேட்டாலும் நான் கொடுப்பேங்கிற எண்ணத்தில் தானே கேட்டிருக்கான் என்னை ஒரு அல்பன்னு நினைக்கலையே எம்பெருமான் இவன் கொடுத்துருவான் பிரகலாதனுடைய பேரை இவன் கொடுத்துருவான் பிரகலாதனுடைய கொள்ளு பேரை இவன் கொடுத்துருவான் அப்படின்னு நினைப்பான் அப்படி நினச்சி தானே வந்தான் அப்படி நினச்சி தானே வந்தான் அப்படின்னு அவனை தியாகம் பண்ணிட்டான் அவன் சொன்னதான் அவன் அந்த அவன் சொன்னது கேட்கல சுக்கராச்சாரிய என்ன சொல்லியாச்சு சொன்னது சொன்னது தான் அப்படின்ட்டான் அப்போ என்னென்னா இதனோட தர்மம் இருக்கு அப்பா சொல்கிறது அம்மா சொல்கிறது கேட்கணும் கேட்காமல் இருக்கக்கூடாது அப்பா சொல்கிறது அம்மா சொல்கிறது பகவானுக்கு விருத்தமாக இருந்ததுன்னு அப்பா அம்மா சொல்கிறது கேட்காத விசேஷ தர்மம் என்ன பகவான் எல்லா அப்பா அம்மா காட்டிலும் எல்லா அம்மாவை காட்டிலும் பெரிய தகப்பன் பெரிய அம்மா என்ன நீங்கள் இப்படி சொல்லிக் கொடுக்குறல அப்படின்னு கேட்கக்கூடாது இது தர்ம ரகசியம் தர்ம சூக்ஷ்மம் அப்பாவை பார்த்துக்கோ முடியாதுன்ட்டான் லக்ஷ்மணன் இவனோட தான் வருவேன்ட்டான் பக்தி அப்படி ஒரு பக்தி தகப்பனார் சொல்கிறதெல்லாம் கேட்பான் பிரகலாதனும் தகப்பனார் இடத்துல எனக்கு வெறுப்பு கிடையாது எம்பெருமான் வேண்டான்னா எம்பெருமான் தான் வேணும் அப்படி பண்ணிருக்கா பாருங்க அப்படி தியாகம் பண்ணிருக்கா எம்பெருமான அடைவித்திற்கோ எம்பெருமான உகப்பிப்பதற்கோ தடையாக இருக்கும் எந்த ஒருவரும் தேவையில்லைன்னு பக்தர்கள்லாம் விளக்கினான் இப்படிதான் இருந்திருக்காவ எல்லாரும் அண்ணா என்ன பாடுபடுத்தினார் அண்ணாவை தள்ளி வச்சுட்டார் அண்ணா தள்ளி போயிட்டார் தேகராஜ சுவாமி கிட்ட கலிலோ ராட்சச தாமச குணமுழுகளை வாரி செலுவி கலசி மெலசி திருகுச்சு மறி காலமும் கடப்பகே உறவுக்காரனே ராஜச தாமசர்களாக இருந்தான்னா விட்டுடுங்கிறார் அப்படின்னு சொல்கிறார். தியாகராஜ சுவாமி சொல்கிறார், அப்படி தான் இருப்பாளாம்வா, அவள்லாம் அப்படி தான் இருப்பா. அப்போ இவன் என்ன சொன்னானா, சாட்சாத் எம்பெருமான் வந்து நிற்கிறான், எம்பெருமான் இல்லைன்னு சொன்னான். இவன் என்ன ஆச்சாரியன் இல்லை, இவன் இவனுக்கு வந்து பாரமார்த்திகத்தை உபதேசிக்கிற ஆச்சாரியன் கிடையாது, இவனுக்கு இகலோக சௌக்கியத்தை ஏற்படுத்துகிற ஒரு ஆச்சாரியன் தான் அங்கே சுக்கராச்சாரியர். நம்ம சம்பிரதாயத்தில் ஆச்சாரியன்னு சொல்கிறோமே அந்த மாதிரி ஆச்சாரியன் அவன் கிடையாது. நீ அவனை அடி, இவனை உத, அவனுக்கு இந்த யாகம் பண்ணால் இந்த சக்தி வரும், இந்த பலம் வரும் அப்படின்னு சொல்கிற ஒரு குரு தான் அவன். அதனால் என்ன பண்ணான்னா, அவனையும் மீறினான். எம்பெருமான் அடைத்தலுக்கு எது தடையாக இருக்குமோ, எதுவாக இருந்தாலும் சரி, தந்தையானாலும் சரி, தாயானாலும் சரி, கூட பிறந்தவனானாலும் சரி, பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எல்லாம் இருந்தாலும் தள்ளு அப்படிங்கிற அந்த தர்மத்தை அவலம்பித்து தள்ளினான். தள்ளின உடனே என்ன ஆச்சுன்னா, அவன் சபிச்சுக்கிட்டோம் எம்பெருமான், அதுக்கு என்ன வேணால் பண்ணிட்டு போகிறான், சொன்ன வாக்கு மீற மாட்டேங்கிறான். பெருமாள் இவனுக்கு பெரிய பரம அனுகிரகத்தை பண்ணுறதுக்கு வந்திருக்கிறவன். அவன் என்ன நினைக்கிறான், என்னுடைய கொள்ளுப்பாட்டனான இந்த இரண்யகசிபன் கொன்னான், அந்த மாதிரி என்ன கொல்ல முடியாதா? பகவான் என்ன நினைக்கிறான், இவன் தர்மிஷ்டன், இவன் தர்மம் பண்ணுறவன், இவன் நல்லவன், இவனை கொல்ல வேண்டான்னு பார்க்குறான் பகவான். அவ்வளோ தூரம் போவான்டாமே, வேறு உபாயத்தினால ஜெயிச்சுடலாமே இவனை, இவனுக்கு நன்மையாச்சே அப்படின்னு ஒரு எண்ணம். இன்னொன்று என்னென்னா, இவனுக்கு பெரிய உபகாரம், பெரிய கிருபையை பண்ணணும்னு நினைக்கிறான் பகவான். பலிக்கு கிடைச்சது யாருக்கா கிடைக்குமோ? பலி சொல்கிறது நியாயம் தானே, பலிக்கிட்ட கேட்ட மாதிரி யார்கிட்ட இருந்தான், அவன் யாரையா கேட்டிருக்கானோ? கேட்டது கிடையாது. அதனால் என்ன பண்ணா, பலிக்கு பரமானுகிரகம் பண்ணணும்னு நினச்சிட்டுருக்கான். அந்த ஜலம் கையில் பட்டது தான் அத்துணைக்கண் மின்னார் மணிமுடுபாய் விண்தடவன்னார் திருமங்கையாழ்வர். அவனும் என்னால் தரப்பட்டது என்னாலுமே அத்துணைக்கண் மின்னார் மணிமுடி போய் விண்தடவை, அந்த ஜலம் இங்கே பட்டவுடனே அவனுடைய திருமுடி ஆகாசத்தில் இருந்து தடைவிடுத்தும். இந்த நமுச்சின்னு ஒருத்தான் அவர் புள்ள, அப்பா சொல்கிறது இவன் கேட்க வேண்டியதானே. இந்த நமுச்சி கேட்கணுமா? அவருக்கு தெரியாதா மூணு லோகத்தையும் ஜெயிச்சவராச்சே பலி சக்கரவர்த்தி? அவருக்கு தெரியாதா எதனால் தான் பண்ணுறேன், எதனால் இப்படி பண்ணுறேன்னு தெரியாது. அப்பா சொல்கிறத கேட்கலாம். என்ன பண்ணான், இவர் வளர வளர அவன் மேலே ஏறிட்டான், நேராக போய் பெருமாள்கிட்ட கேட்குறான், நீ இத்துணுண்டாக இருக்கும்போது கேட்டதை அத்துணுண்டாக ஆகி திருப்பி அளந்துக்கோ, இவ்வளோ அவசரமாக ஆகி நீ அளந்துக்கிறத நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு கத்துறான். இப்படி ஆகாசத்தில் பிடிச்சி விட்டுறிஞ்சர், மேலே சுற்றின்னு இருக்கான், ஆகாசத்தில் பிடிச்சி விட்டுறிஞ்சர் அவனை. இப்படி பண்ணுவார், கடல் ஒன்று எடுத்து ஒரு கை பற்றி ஒரு கை சுற்றி அடித்தார் அவனை. இந்த வாமபாதத்தை தூக்கினார், இல்லைன்னா அவனுடைய காலை பிடிச்சி தூக்கி அடித்தார் அப்படி ஒரு அர்த்தம் சொல்கிறார் பெரியவாச்சாம் பிள்ளை. இன்னொரு அர்த்தம் என்ன சொல்கிறார்னா, தன்னுடைய பாதத்தை மேலே தூக்கும்போது இவன் மேலே வந்து கேள்வி கேட்டானா, அவர் கையால் பிடிச்சி தூக்கி வரி செறிஞ்சார். என்ன உங்கள் அப்பனுக்கு நல்லது பண்ணணும் நான் வந்திருக்கேன், நீ என்னடா அப்படி பண்ணுற? ராவணன் வந்தான் ஒரு சமயம் பலி சக்கரவர்த்தி கிட்ட, பலிக்கு இவரே காப்பாக இருக்கார், பாதாளத்தில் பலியை வச்சுட்டு பகவானே பலிக்கு காவலாளியாக இருக்கான் பகவான். பகவான் சாதாரணமாக நினைக்க வேண்டாம், தானே காவல் காக்கிறான். ஒரு சமயம் அங்கே ராவணன் வந்தான், பலிக்கிட்ட தான் விளையாட பார்த்தான், ஜாக்கிரதை நான் இருக்கேன், இங்கே வெளில ஓடிப்படு நாயே அப்படின்னு சொன்னார் பெருமாள். அவனை நீ இப்படி தான் சொன்னார்னு, இப்படி தான் சொன்னார், இப்படி தான் சொன்னார். இங்கே சமஸ்கிருத டிரான்ஸ்லேஷன்லாம் எடுத்து பார்த்துக்கோங்க, இப்படி சொன்னாரா இல்லையான்னு. அப்படி தான் சொன்னார், ஓடி போடுங்க அப்படி பார்த்துக்கிறான் பலியை. பலிக்கிட்ட அக்கறை இல்லாமல் கிடையாது, இவனுக்கு எதோ அனுகிரகம் பண்ண இது ஒரு அசட்டு பிள்ளை இப்படி வந்து நடுவில் நிற்கிறது. ஒரு கை சுற்றி ஒரு கை மேல், இன்னொரு கையில் என்ன வச்சுருக்கானா, ஒரு கை மேல் சுழலும் சுராசுரர்கள் அஞ்ச அழலும் செருவாழி, இன்னொரு கையில் சக்கரை சுத்துறதான். எப்படி சுத்துறதுன்னா, சுராசுரர்கள் அஞ்சுகிறார்கள். என்ன அஞ்சுவானே, சுரன் அசுரன், தேவன் அசுரன் எல்லாரும் பயப்படுறான். ஏன் அப்படி? அதோட சுபாவம் சக்கரம், இந்த ஆதிசேஷன், இதனுடைய சுபாவம் என்ன தெரியுமோ, பெருமாள் க்ஷீரசாகரத்தில் எவ்வளவு நீளம் படுத்துட்டுருக்காருன்னு சொன்னால் நம்ம பயந்துபடுவோம், அவ்வளவு நீளம். அது அவன் அவன் சொல்கிறத பற்றி இந்தியாவில் பாதி இருக்கும்போது அவ்வளோ நீளம் பெருமாள், அவரை காட்டில் பெருசாக படுத்துட்டு இருக்கு இது ஆதிசேஷன். அவன் கையில் சக்கரம் எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க, நினச்சி பார்த்துக்கோங்க. தேவர்கள்லாம் அப்படி இல்லை, அப்படி நினச்சா இப்போ சீரியல்லாம் காட்டுறானே, அப்படி பத்தில் வந்து நின்னார் பாசுறான்னு அப்படிலாம் பார்த்துட முடியாது. கிருஷ்ணாவதாரம் பண்ணணும் போதே இப்போ க்ஷீரசாகர கரையில் நின்றுட்டு புருஷ சுக்தி விதானத்தால் பிரம்மா ஆராதிச்சா சமாதிஸ்தனாக பிரம்மா இருக்கும்போது ஹிருதயத்துலேருந்து பேசின பகவான் தான் இருக்குது. பாகவதத்தில் படிச்சுக்கலாம், விஷ்ணுவே அப்படின்னு போய் நீ கேட்குறேன், அந்த மாதிரி போய் பார்க்க முடியாது, அப்படி பார்க்க முடியாது, பெருமாளை அப்படிலாம் பார்க்க முடியாது. நீர் அவதாரம் எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி உடனே கேட்கறது இல்லை. க்ஷீரசாகர கரையில் போய் புருஷ சுக்தி வித அந்த புருஷ சுக்தெல்லாம் ஆராதிச்சா தேவர்கள்லாம். அப்போ பேசலையா பகவான், இஷ்டம் இருந்தால் நேராக பிரத்யட்சமாகி பேசுவான், இஷ்டம் இல்லை என்ன சர்வ சுதந்திரன், சாதாரணமாக ஒன்றும் இல்லாதவனே ஆஃபீஸர் என்ன பேச்சு பேசுகிறான், உலகத்துக்கெல்லாம் ஒரு நாயகன் தான் அவன் எப்படி இருப்பான், அலட்சியம் இல்லையா இது போகிறோன்னு நினச்சானோ பிரம்மாவை கொண்டு ஹிருதயத்தில் பேசுகிறான், நீங்கள்லாம் போய் அந்தந்த இடத்துல நீங்கள்லாம் போகிறோங்கடா வந்து பிறப்பன் கிருஷ்ணனா கிளம்பி கிளம்பி போங்கடா அப்படின்னு. ஈஸ்வரன் இல்லையா பகவான் இல்லையா அவன், அப்போ அவனை பார்க்கறதுக்கு தேவர்களுக்கு ஒரு சமயம் ஆடியன்ஸ் கொடுக்குறான்னு வச்சுப்போம். அப்போ இந்த ஆதிசேஷன் இருக்க அதுக்கு வந்து எதிர்க்கு இருக்கிறவன் நல்லவனா கெட்டவனெல்லாம் பற்றி யோசிக்காதான், அதை புஷ்ன்னு அடிக்குமா நெருப்பை கக்குமா, அதோட சுபாவம் பண்ணிகிட்டே இருக்கும். அது இந்த சக்கரம் இருக்க அப்படியே அப்படியே நெருப்பை கக்குமா, பெருமாளுக்கு எதாவது ஆபத்து வந்துட போகிறதுன்னா அதுக்கு இப்போ பார்த்தாலும் அதே எண்ணம். அந்த மாதிரி இருக்கிறவ தானே ஆழ்வாரில் பிறந்தா, அதனால தான் பல்லாண்டு பல்லாண்டுன்னு பாடினா. இப்போ தானே அவர் தானே பாரத பரதத்துவத்தை நிர்ணயம் பண்ணிட்டு தானே வெளியில் வந்தார் வல்லபதேவ பாண்டியன் சபையிலேருந்து, பெருமாள் தான் பரத்துவன்னு சொல்லிட்டு தானே வந்தார், பெருமாளுக்கு ஒரு ஆபத்து வந்துருமோ, ஆனால் பல்லாண்டு பல்லாண்டுன்னு பாடுற இது சுவாவம். அஞ்சு குடி அப்படின்னாலே ஆண்டாளா, அஞ்சு குடிக்கு ஒரு சந்ததி ஆயினா, என்ன சந்ததினா அஞ்சுண்டே இருப்பானா பகவானுக்கு எதாவது ஆபத்து வந்துட போகிறதே அப்படின்னு அஞ்சுண்டே இருப்பாவன். இன்னும் பகவான் மேலே உள்ள பிரீத்திய சீத்து அதிசயத்தினால இது அஜ்ஞானம் இல்லையா, அஜ்ஞானம் போல இருக்கிற பெரிய ஞானம் அது, இது கிடச்சா தேவலாமே. இதான் மங்களாசாசனம்னு சொல்கிறா ஆச்சாரியர்கள்லாம், எம்பெருமானுக்கு மங்களத்தை ஆசாசிக்கிறது நினைக்கிறது ஆசைப்படுறது எம்பெருமான், அது மாதிரி எம்பெருமானுக்கு நல்லது கெடுதி ஒன்றும் வந்துடப்படாதே அப்படின்னு ஒரு எண்ணம் இதுகளுக்கு, இந்த சக்கரத்துக்கும் இந்த ஆதிசேஷனுக்கும் அது புஷ்னு சீரும். அப்படியே எம்பெருமான் எவ்வளோ பெருசாக இருப்பான்னு சொல்லிட்டேன்னா, அப்போ இது எவ்வளோ பெருசாக இருக்கும்னு பார்த்துக்கோங்க, அவ்வளோ பெருசாக இருக்கிறது சீரித்துனா எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க. அது மாதிரி இது கக்குமா, ஆனால் அப்படி கக்குமா அதான் சொல்கிறீங்க. அழலும் செருவாழி ஏந்தினான், எப்படின்னா ஒரு கையில் சுழலும் ஆழி, அது எப்படி இருக்குன்னா சுராசுரர்கள் அஞ்சேன்னா, பெருமாளோட பெருமாள் பேச ஆரம்பிச்சுட்டார் பேசுகிறாவா, இது இந்த பக்கம் புஷ்ஷும் சீருது இந்த பக்கம் விசிறி அடிக்கிறது நெருப்பை, அந்த அச்சம் இருந்துகிட்டே இருக்கான் அவன் பயந்துகிட்டே தான் பேசுகிறா, பெருமாளோட சுரர்கள் அசுரர்கள் யார் பேசுனாலும் பயந்துகிட்டே பேசுகிறா, அந்த மரியாதையோடையே பேசுகிறா. சுராசுரர்கள் அஞ்ச செருவாழி ஏந்தி நான் ஒரு கையால் இப்படி விசிறி எரிஞ்சான், ஒரு கையால் அந்த சக்கரத்தை வச்சுட்டு இருக்கான், அவன் சேவடிக்கே செல்ல ஆழி நெஞ்சே அப்படிங்கிற இந்த ஆழி நெஞ்சே கடல் போகிற ஆழமான நெஞ்சம், இது உள்ளே என்ன நல்லா இருக்குது நல்லது இருக்குது என்ன அழுக்கு இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது, அப்படி ஒரு நெஞ்சம் இது ஆழி நெஞ்சே, என்ன சமுத்திரம் போன்ற நெஞ்சே கடல் ஆழி நெஞ்சே, சேவடிக்கே செல்ல மறுவு அப்படிங்கிறார். நீ ஆசைப்படு, சேவடிக்கே செல்ல மறுவாழி நெஞ்சே மகிழ்ந்து அப்படின்னா என்னது சொல்கிறார், அவன் திருவடியை அவனுடைய சேவடிக்கே செவ்வித செவ்வே செவ்வி புலர்த்தி, இப்படி பல குணங்கள் உண்டு அவனுடைய திருவடிக்கு, அப்படி அழகாக சிவந்து இருக்கக்கூடிய அந்த திருவடிய ஆசையாக அணுக, நீ ஆசையாக அந்த திருவடியை ஆசையாக நினைய, என்னென்னா பெருமாளுக்கும் ஒன்றும் ஒரு பெரிய பிரைவசின்னு ஒன்றும் கிடையாதான், அடியார்கள்னு ஆயிட்டா ஏன்னா சுத்தி வர வேதெல்லாம் வச்சு இதே ஆழ்வார் முன்னாடி சொன்னார், நம்ம சொன்னோம் பக்கத்தில் எல்லாம் ஒரு பாம்பு ஒரு கருடன் ஒரு சக்கரம் ஒரு சங்காழ்வான் இத்தனை பேர் சுத்தீவர ஒரே பெரிய பேராஃபர்னியா, எல்லாம் பெரிய நிறைய பேர் இருக்கா சுத்தீவர அப்படி தானே இருக்கான், அது எல்லா ஜீவகோட்டிகளுக்கும் உபலட்சணமாக நாம் எல்லாரையும் அப்படி வச்சுப்பானா, அவன் அவ்வளோ ஆசை பிரீதியாக உன்னிடத்துல இருக்கும்பொழுது நீயே அவனுடைய குணங்களும் உயர்ந்ததாக இருக்கும்பொழுது அதெல்லாம் மகிழ்ந்து அவனுடைய குணங்கள் அவனுடைய சொரூப ரூப விபவ குண ஐஸ்வர்யம்லாம் சொல்கிறாரோ இல்லையோ அதெல்லாத்தையும் நினச்சி சந்தோஷமாக நீ அவனை நினைய, மகிழ்ந்து அவனை அடைவாய் அப்படிங்கிறார். மகிழ்ந்து அவனை அடைகிறதுனா என்னென்னா அவனே தாரக ரூபன்னு இதை முன்னாடி சொன்னோமே, அவனே தார நம்மளை கடத்து உயர்ந்த ஸ்தானத்துக்கு அழிச்சு போகிறது காத்துன்ருக்கான், அவனே காத்துன்ருக்கான். அப்போ நீ என்ன பண்ணணும்னா உன்னை அனுகிரகம் பண்ணுறதுக்குன்னு அவன் வர சமயத்தில் நீ தள்ளிவிடாத அப்படிங்கிறார், நீ தள்ளிவிடாத, அவன் உனக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்குன்னு வரான் வரும்போது நீ தள்ளிவிடாத. ஏன் ஒரு பெரிய மகான் வந்திருக்கார் பக்கத்தில் நிற்கிறார், அவரை போய் அவரை நம்ம திட்டினா தான் தப்பு இல்லை, திட்டினா தான் தப்புன்னு அர்த்தம் இல்லை, அவர் அப்படி போகிறார், நீ இப்படி போனாலே தப்பான், அது அவமரியாதை. இப்பேற்பட்டவன் வந்திருக்கான், அவனுடைய அருமை உனக்கு தெரிய வேண்டாமா? நீ காலில் விழுந்து சேவிக்க வேண்டாமோ? அவனை சேவிக்காமல் போனாலே தப்பான், அவனுடைய அருமை தெரிஞ்சு அவனை சேவிக்காமல் போனாலே தப்பு அப்படிங்கிறா. நீ அவனை அவமதிக்க தனியாக ஒரு அவமானம் பண்ண வேண்டியதில்லை, இதுவே அவமானம் தாங்கிறான். அதுபோல் எம்பெருமான் கிருபை பண்ணுறதுக்கு வந்து தேவி திவிதேசம் திவிதேசம் திவிதேசமாக நிற்கும் பொழுது எம்பெருமான நீ போய் ஆசையாக அடையலைன்னா அதுவே தப்புங்கிற, அதுவே தப்பு இல்லையோ. மறுவாழி நெஞ்சே மகிழ்ந்து உனக்கு 100 இருக்கும் அந்த மனசில், அதெல்லாம் போட்டு உழட்டிக்காது, எல்லாத்தையும் அவங்ககிட்ட சமர்ப்பிச்சுட்டு அவன் திருநெல்வேலி போய் தஞ்சமன்ற அடை. ஆழி நெஞ்சே நீ மகிழ்ந்து மறுவு அப்படிங்கிறார்.
மகிழலகொன்றே போல் மாறும் பல் யாக்கை மகிழலகொன்றே போல் மாறும் பல் யாக்கை நெகிழ முயல் முயல்கிற்பார்க்கல்ல முகிழ் விரிந்த சோதி போல் தோன்றும் சுடர் பொன்னெடுமுடியம்மாதி காண்பார்க்கும் அரிது
பெரிய பாசுரம். இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம், இது 5வது பாசுரம் இன்னைக்கு நாம சொல்றது. இதனுடைய அர்த்தத்தை அடுத்த செஷனில் சொல்லிட்டு அடுத்து 5 பாசுரம் அடுத்து இதில் தொடருவோம் அப்படின்னு சொல்லி இதோட அமைங்கிறேன். நீங்கள்
ஸ்ரீ பரகாலனுக்கு ஜெயமங்களம், அவர் சிந்தனைக்கினியானுக்கு சுபமங்களம், கோலமான ரூபனுக்கு குமுதவல்லி மணாளனுக்கு, கோலமான ரூபனுக்கு குமுதவல்லி மணாளனுக்கு, நீல நீர வண்ணனுக்கு நெடுமாலடியானுக்கு, ஸ்ரீ பரகலனுக்கு ஜெயமங்களம், அவர் சிந்தனைக்கினியானுக்கு சுபமங்களம், அரங்கனை வழி பறித்த ஆலி திருநாடனுக்கு, அரங்கனை வழி பறித்த ஆலி திருநாடனுக்கு, திருவடியில் அருகாழி கவிய கலியனுக்கு, ஸ்ரீபரகாலனுக்கு ஜெயமங்களம், அவர் சிந்தனைக்கினியானுக்கு சுபமங்களம்.